انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه يتزوجها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم الا புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறையோரான அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தான் சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்று முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தடத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சர்வபுகழும் உரித்தாவதாக. ரப்பை இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், இவனுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய முயற்சி எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை ரப்பே நாயனே உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்தி கொள்ளுவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜிலிசை நீ பொருந்தி கொள்ளுவாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே வாழுகிற காலத்தில் ஷரியத்தினுடைய அடிப்படையில் முழுக்க முழுக்க வாழுகிற நல்ல மக்களாக யா அல்லாஹ் எங்களை நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது யாருக்கும் எந்த கடனும் இல்லாமல், யாருக்கும் சிரமமாக நாங்கள் அமைந்து விடாமல், மிக சுகமான ஒரு இந்த உலகத்தினுடைய பிரிதலாக எங்களுடைய மரணத்தை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான சுவனத்தினுடைய வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானாருடைய கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுகதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த பாக்கியமிக்க மக்களில் யா அல்லாஹ் எங்களையும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் வாழுகிற காலத்தில் உனக்கு பொருத்தமானவர்களாக வாழுகிற நன்மக்களில் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் யா அல்லாஹ் நீ ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் நாங்கள் அமர்ந்திருப்பதை, உன்னுடைய வார்த்தைகளை கேட்பதை யா அல்லாஹ் உனது பொருத்தத்தை நாடியவர்களாக, உன்னுடைய ரிதாவை தேடியவர்களாக எங்களுடைய மனதை யா அல்லாஹ் உன் பக்கமே திருப்பி அருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாக ஆக்கி தருவாயாக. அவர்களுடைய கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் எந்த இமாம்களுடைய கருத்துக்கள் எடுத்துச் சொல்லப்படுகிறதோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ் அவர்களுடைய கபர்களை சுவனத்தினுடைய உயர்ந்த பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இங்கே சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை எங்களுடைய இதயங்களிலே கொண்டு போய் சேர்த்து உலகத்தில் எந்த மூலைகளிலெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ கேட்கிறார்களோ அத்துணை பேருக்கும் இதனுடைய மாற்றத்தை, இதனுடைய சவாபை, இதனுடைய அறிவை யா அல்லாஹ் நீயே பரிபூர்ணமாக ஆக்கி வைப்பாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா யாசின் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட சூரா யாசினுடைய விளக்க உரைகளை நாம் தொடர்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கடந்த வாரங்களிலே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மறுமை குறித்தான சிந்தனையில் இந்த சூரா யாசின் ஒவ்வொரு முஸ்லிமினுடைய இதயத்தில் எப்படிப்பட்ட பங்களிப்பை செய்கிறது என்பதை குறித்து சில கருத்துக்களை நாம் பார்த்தோம். அன்றைய தினத்திலே ஒரு இமாம் அவர்களுடைய செய்தியை இங்கு எடுத்து சொன்னேன். இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லப்படக்கூடிய, தஃப்சீரே கபீர் என்று சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு தஃப்சீரை எழுதி முடித்திருக்கிற இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃப்சீரே கபீர் என்று சொல்லப்படுகிற இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் எழுதப்பட்ட ஒரு தஃப்சீரிலே ஒரு செய்தி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். நாம் மேலே படித்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் உங்களுக்காக வேண்டி கால்நடைகளை ஆக்கி தந்திருக்கிறோம். அவலம் யரவ், என்ன அவர்கள் பார்க்கவில்லையா? அண்ணா கலக்குனா, நிச்சயமாக நாமே படைத்திருக்கிறோம். அண்ணா கலக்குனா லகும், அவர்களுக்காக வேண்டி, அதிலிருந்து அவர்கள் பிரயோஜனம் அடைவதற்காக வேண்டி நாமே படைத்திருக்கிறோம். மிம்மா அமிலத் ஐதீனா, நம்முடைய சொந்த தயாரிப்பு. அன்ஆமன், கால்நடைகளை. ஃபஹும் லஹா மாலிகூன், நீங்களோ அந்த கால்நடைகளுக்கு அதிபதிகளாக பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். வதல்லல்னாஹா லஹும், நாம் அவற்றை உங்களுக்கு கீழ்ப்படிய செய்திருக்கிறோம். தல்லல்னாஹா, கீழ்ப்படிய செய்திருக்கிறோம். லஹும், அவற்றை, அவர்களுக்கு நாம் அவற்றை கீழ்ப்படிய செய்திருக்கிறோம். ஃபமின்ஹா ரகூபுஹும் வமின்ஹா யாகுலூன், அதிலிருந்து அவர்கள் சவாரி செய்கிறார்கள், அதிலிருந்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். யாகுலூன், சாப்பிடுகிறார்கள். வலஹும் ஃபீஹா மனாஃபிஅ, அதிலிருந்து அவர்களுக்கு பல்வேறு பிரயோஜனங்கள் உண்டு. வ மஷாரிப், குடிபானங்கள் உண்டு. அஃபலா யஷ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்ற ஒரு கேள்வி அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே முன்வைக்கிறான். அப்போ போன வாரம் ராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை நாம் இந்த மஜ்லிஸிலே பதிவு செய்தோம். அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆயத் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை எடுத்து தருகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா, எந்த கலிமாவை கொண்டு அவர் இஸ்லாத்திற்குள்ளே வந்தாரோ, அல்லாஹுவை ஒருவன் என்ற அந்த ஏகத்துவத்தை மொழிந்தாரோ, அதற்கு இந்த பொருள் சாட்சியாக இருக்கிறது. அல்லாஹுவினுடைய வஹ்தானியத்தை, அவன் ஒருவன் என்பதை பார்ப்பதற்கு உங்கள் பள்ளிகள் மட்டும் காரணமல்ல, உங்கள் முசல்லாக்கள் மட்டும் காரணமல்ல, உங்களுடைய குரான் மட்டும் காரணமல்ல, உங்கள் வீட்டினுடைய தோட்டத்தின் கொட்டிலில் அடைக்கப்பட்டிருக்கிற மாடுகளும் ஆடுகளும் ஒட்டகங்களும் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ ஹஜரத்தவங்க அன்னைக்கு சொல்லும்போது சொன்னாங்க, அந்த வஹ்தானியத்தை எப்படி பார்க்கிறது, இவன் ஒருவன் என்கிற சிந்தனையை எங்கள் ஆடும் மாடும் நான் ரோட்டிலே போகிற போது நான் பார்க்கிற அந்த சிந்தனையை என்னை எப்படி தூண்டும், இதிலே நான் பெற வேண்டிய பாடம் என்ன, அந்த வஹ்தானியத்தை நான் உள்வாங்க வேண்டிய அறிவு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு என்னுடைய அசத்தம். ஒரு அருமையான தகவல் அல்லாஹு தஆலா இதற்கு முன்னுண்டான ஆயத்திலே சொல்லுகிறான். நாம் அடிக்கடி தஃப்சீரிலே சொல்லிக்கொண்டே இருப்போம், ஒவ்வொரு ஆயத்திற்கும் அடுத்த ஆயத்துக்கும் ஒரு ரப்த் உண்டு, ஒரு இட் இஸ் எ கனெக்ஷன். ஒரு ஆயத்துக்கும் அடுத்த இந்த ஆயத்தை படிக்கணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய முன்னுண்டான ஆயத்துகளோடு உண்டான தொடர்பு. போன ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹு தஆலா போன ஆயத்தில் சொல்லுகிற போது, நபியே நீங்கள் எச்சரிப்பதற்காக வேண்டி, லியுன்ஸிர மன் கான ஹய்யன், லியுன்ஸிர, நபியே நீங்கள் எச்சரியுங்கள், மன் கான ஹய்யன், யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் எச்சரியுங்கள்னு சொன்னான். அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதிய அத்துணை பெருமக்களும் ஒட்டுமொத்தமாக எழுதினார்கள், ஹையன் என்று சொன்னால் அறிவாளி என்ற அர்த்தம், யோசிப்பவன் என்ற அர்த்தம், புரிகிற தன்மை உள்ளவன் என்ற அர்த்தம். யாருக்கெல்லாம் விளங்காதோ புரியாதோ அல்லது அவர்கள் தன் நிலை மறந்து இருக்கிறார்களோ, அதாவது மென்டலி சேலஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவர் வந்து கொஞ்சம் நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா பைத்தியக்காரனா இருக்காரோ, அவரை தவிர மீது எல்லாத்துக்குமே பாடம் நடத்துது இந்த குர்ஆன். அவரை தவிர மீது எல்லாருக்குமே அறிவு என்பது தேவை. அவர் சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழை ஆண் பெண் எந்த வர்க்கமாக இருந்தாலும் சரி, குர்ஆன் பாடம் நடத்துகிறது. அறிவு என்பது மூத்து வரைக்கும் தேவை. இல்லைங்க, நான் வந்து சமுதாயத்தில் பெரிய ஆளு, நான் கோடீஸ்வரன், எனக்கு அப்படிலாம் விளங்கிக்கணும் இல்லை. இன்னொருத்தர் ஆலிம் இருக்கார், அவருக்கும் அறிவு தேவை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண கட்டிலில் படுத்திருக்கிற போது நிகழ்ந்த தகவலை இமாம் புகாரி தன்னுடைய கிதாபில் கொண்டு வர்றார். அப்ப பாடம் அப்படிங்கிறது அறிவு என்பது இஸ்லாமின் இஸ்லாமியர்களுடைய அதாவது பொது சிந்தனை, பொதுவான சுஞ்சி ஆகணும் என்பது. மௌத்து வரையும் தேடிக்கிட்டே இருக்கணும், அந்த அறிவை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, எந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய அறிவு இவரை அல்லாஹ்வின் பக்கத்திலும் தெரியாது தெரியாது. அது 5 வயசு அறிவு கூட கொண்டு போகலாம், 50 வயசு அறிவு கூட கொண்டு போகலாம். என்னைக்கு அது கிடைக்கோ அன்றைக்கு கிடைக்கக்கூடிய அறிவு அப்படியே மாத்தி எடுக்கலாம். அவரிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்டார், உங்க வயசு என்னன்னு. அவங்க சொன்னாங்க, குறைச்சா சொன்னாங்க, என் வயசு இத்தனை, 4 10 சொன்னாங்க, போய் ரொம்ப கம்மியான இவ்வளவு பெருசா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன 4 வயசு. நான் என்றைக்கு என்னை உணர்ந்தேனோ அதற்குரிய அறிவை என்றைக்கு நான் பெற்றோம், அன்றைக்கு தான் நான் முழு மனிதனாகவே ஆனேன். அப்ப அதுதான் முக்கியம். அதுக்கு பணக்காரர் ஏழை நேரம் இல்ல, நேரம் இருக்கு எதுவுமே கிடையாது. அவர் மூத்துவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆலிம் ஜாகிலும் வித்தியாசம் கிடையாது. ஒரு ஆலிமாக இருந்தாலும் அவரும் தேட வேண்டிய கடமை, தேடிக்கிட்டே இருக்கணும் இந்த அறிவு. அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த ஆயத்தில், அல்லாஹ் சொன்னா, நபியே நீங்கள் யாருக்கு தெரியுமா எச்சரிப்பீர்கள், யாருக்கு அறிவு இருக்கிறது அவரை நீங்க எச்சரிக்கணும். எப்படி எச்சரிக்கணும், எவ்வளவு நாள் நபி இருப்பாங்க, எவ்வளவு நாள் கூட இருந்து நபி சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். அப்ப அந்த எச்சரிக்கை எங்கிருந்து கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய இந்த சோர்ஸ் அல்லாஹ் சொல்லித்தருகிறார். நபியாக ஆகட்டும் குரானாக ஆகட்டும், தெர் இஸ் எ லிமிட். குரானை எடுத்து படிச்சா விளங்கிக்குவார், போய் கேட்டா விளங்கிக்குவார். அதற்குரிய ஒரு தளம் தேவை. அந்த தளத்தில் நின்று கொண்டு அவர் அதை விளங்கிக் கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், நபியை கேட்கலாம், குரானை கேட்கலாம். அதை தாண்டி அல்லாஹ் சொல்லுகிறான், அதை தாண்டி சில இடங்கள் உண்டு. அப்ப ஒரு மூமின் மூமினாக இருப்பவர் தன்னுடைய இறைவனை குறித்தான ஏகத்துவ சிந்தனையை, அல்லாஹுவினுடைய அந்த ஒருவன் என்ற அந்த தாக்கத்தை தன்னுடைய மனதில் நிலை நிறுத்துவதற்கு, சிந்திப்பதற்கு இதை தாண்டி பல்வேறு தளங்கள் உண்டு, பல இடங்கள் உண்டு. அல்லாஹ் சொல்லுகிறான் யாருக்கு, போனாயத்தில் எல்லாம் சொல்லிட்டான், யாருக்கு, சிந்திக்கிறவனுக்கு. சிந்திக்கிறவனுக்கு தெர் இஸ் நோ லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் எங்க அல்லாஹுவை பார்க்கணும் தெரியுமா, அவனுடைய கொட்டகைகளில் பார்க்க வேண்டும். அவன் ரோட்ல காரில் போகும்போது, வண்டியில போகும்போது, அவனை கடந்து போகிற மிருகங்களில் அவனுக்கு படிப்பினைகள் உண்டு. அந்த ஆடும் மாடும் அவனை கடந்து போகிற போது அவன் அல்லாஹுவினுடைய சிந்தனையை அடைந்தே ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய செய்தி. அப்ப அந்த வஹதானியத்தை எப்படி பார்க்கிறது, ஒரு மாட்டில், ஒரு ஆட்டில், ஒரு ஒட்டகையில் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை எப்படி பார்ப்பது. நம்ம ஊர்ல சில பிள்ளைங்க மாடே பார்த்தது இல்லை வாழ்க்கையில். நம்ம பார்க்காத உலகத்தில் எத்தனையோ பொருள்கள் உண்டு. அந்த ஜூக்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னா வித்தியாசமான ஒரு பறவைகள், வித்தியாசமான ஒரு விலங்கு, ஏதாவது ஒண்ணு அப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை பார்ப்போம். துபாயில போய் இருக்கும்போது முத முதல்ல இந்த புனுகு பூனை அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அந்த துபாயினுடைய அந்த இதுல வச்சு பார்த்தேன், ஜூல அலைன் ஜூல. அதுதான் வித்தியாசமா இருந்துச்சு. இப்படி அந்த பூனையினுடைய அந்த தோற்றம், அந்த புனுகினுடைய அந்த பொருளினுடைய மருத்துவ குணம், அதை மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய மதிக்கக்கூடிய தன்மை, அந்த அந்த பூனை வந்து சம்மந்தமே இல்லாம இருக்கு. அந்த புனுகு பூனையை முதல் தடவையா பார்த்தது. அப்போ ஒரு பையன் ஒருத்தர் மாடை முத முதல்ல பாக்குறாரு, அது கொம்போட, அது காலோட, அது வாட்டுக்கு இப்படி நடந்து போகுது. நடந்து போகும்போது பாக்குறாரு, அவருக்கு ஒண்ணுமே புரியல, வாட் இஸ் திஸ், இது என்ன, இது பூசா இருக்கு, ஒரு ஜீவன் இப்படி நடந்து போகுது. கேப்பானா மாட்டானா, கேப்பானா மாட்டான். அல்லாஹ் இதுல அழகான உதாரணம் சொல்லுகிறான், உலகத்துல நீங்கள் நடந்து போகிற போது உங்களை உங்களை கடந்து போகிற வாகனங்களை நீங்கள் உற்று நோக்குகிறீர்கள். காலம் கடந்துருச்சு, நம்ம இன்னைக்கு வி ஆர் இன் செஞ்சுரிஸ், நம்மளாம் அழகா பேசிக்கிறோம். புதுசா ஒரு வண்டி போகுது, அது பென்சன் இல்ல, பிஎம்டபிள்யூ இல்ல, ஒன்னும் இல்ல, வித்தியாசமான ஒரு பிராண்ட் இல்ல, நேம்ல போகுது. டக்குன்னு பிரேக் அடிச்சு திரும்பி பார்ப்பான், என்ன கார் இது, புதுசா ஒரு மாதிரி இருக்கு, இந்த மாடல் என்னைக்கு விட்டான் இருக்கா இல்லையா. மனிதர்கள் யாராக இருந்தாலும் சரி, அல்லது கொஞ்சம் பெரிய வாகனத்துல வித்தியாசமான வாகனம், பென்ஸ்ல ஒரு வித்தியாசமான நின்று திரும்பி பார்ப்பான், ஏன், த பிராண்ட். இது என்ன பொருள், இது எப்படி யாரு தயாரிச்சு, என்ன கம்பெனி நல்லா இருக்கா இதுக்கு? அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் பார்க்கிற மாடு இருக்கிறதே, இட் இஸ் மை பிராண்ட், இட் இஸ் மை பிராண்ட். அந்த பொருளை நீங்கள் பார்க்கிற போது எப்படி ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மேனுபேக்சரரை தேடுகிறீர்களே, உங்களுடைய மாத்தி உங்களுடைய இந்த அடிப்படையான உலகாதாய சிந்தனைகளுக்காக வேண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய பிராண்ட தேடுறீங்களே, அது மாதிரி அதுல பாடுறார், ஹூ இஸ் த மேனுபேக்சரர், இதனுடைய உண்மையான அந்த ஓனர், இதை படைத்தவன் யார், எவ்வளவு பெரிய சிந்தனை அல்லாஹ் தூண்டுகிறான். அவலம் யதஃபக்கரு அழகா அன்னைக்கே சொல்லும்போது சொன்னேன், அவர்கள் பார்க்கவில்லையா, அவர்கள் சிந்திக்கவில்லையா, அவருடைய சிந்தனை அதுக்குள்ள போலியா, அவலம் யதஃபக்கரு அவலம் யரௌ அன்னா கலக்னா லஹும், நாம் அவர்களுக்கு படைத்திருக்கிற அந்த கால்நடைகளை பார்க்கவில்லையா. இதுல சுன்னத் என்ன தெரியுமா, இது இதுல இருக்கக்கூடிய பெருமானார் வளர்த்தெடுத்த அந்த சஹாபாக்களுடைய சமூகம் நடந்து கொண்ட முறை என்ன தெரியுமா, இப்படி ஏதாவது ஒரு பாடம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒம்படியா போய் அதை ஒரு தடவை பார்ப்பான். ஹதீஸ்கள்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னத்தை சொன்னால் அவர்கள் எந்த முறையில் சொன்னார்களோ அந்த முறையில் அந்த சுன்னத் கடைசி வரையும் பின்பற்றப்படும். நிறைய ஹதீஸ்கள் ஆதாரம் உண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பெருமானார் ஒரு சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன், எனக்கு ரொம்ப மனசுல சஞ்சலமாவே இருக்கு, ஐ டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னார் ஒரு சஹாபி. எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, காரணம் எல்லாம் விளங்கல்ல, ஆனா ஐ டிப்ரெஸ்ட், ஒரே அழுத்தமான ஒரு மனோநிலை. பெருமானார் சொன்னாங்க, அவருக்கு காதுல பாங்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு காதுல பாங்கு சொல்லுங்க. அந்த ஹதீஸினுடைய தொடரில எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், மீண்டும் மீண்டும் அந்த ஹதீஸுகளை யாரெல்லாம் அறிவித்தார்களோ அத்தனை பேர் அதை செஞ்சுதான் அது சொன்னாங்க. அதே மாதிரி எத்தனையோ உதாரணங்கள், ஒன்னு ரெண்டு இல்ல. பெருமானார் சிரிச்சார்கள் என்று சொன்னா சிரிச்சு காட்டி அந்த ஹதீஸ சொல்லுவாங்க, இப்படி ஒண்ணு. அப்போ சஹாபாக்களுடைய பண்பு, நீங்கள் இதிலிருந்து பாடம் பெறுங்கள் அப்படின்னு சொன்னா நேர போயிருவாங்க. போய் அதிலிருந்து என்ன பாடம் கிடைக்கிறது அப்படிங்கறத அந்த செய்தியை மனதுக்குள்ள இறக்குவாங்க. அதுல அல்லாஹ் சொல்லுகிறான், அன்னா கலக்னா, அந்த பிராண்ட் ஓனர் யார் தெரியுமா, அல்லாஹ் சொன்னான், நான் அந்த பிராண்ட் ஓனர், நான் அன்னா கலக்னா, நிச்சயமாக சத்தியமாக சர்டைன்லி வி கிரியேட்டட் தட், நாமே அதை படைத்தோம். அந்த கலக்கனா அப்படிங்கக்கூடிய அந்த செய்தியில நிறைய வார்த்தைகளை குரானிலே அல்லாஹ் பயன்படுத்துவான், அன்ஷானா லக்கும் ஜன்னத், அதுக்கும் கிரியேட் என்று தான் அர்த்தம். ஜால ஜால லக்கும், ஜால என்ற வார்த்தைக்கும் கிரியேட் என்று தான் அர்த்தம். ஆனால் கலக்க என்று சொன்னால், அதற்கு விரிவுரையாளர்கள் எழுதுகிற அந்த தஃப்சீரில் எழுதுவார்கள், கலக்க என்று சொன்னால் ஒரு பொருளை அதற்கு முன் அப்படி ஒன்றே இல்லை, புதிதாக கொண்டு வருவது, அப்படி ஒரு சிந்தனையே இல்லை, அல்லாஹ் புதிதாக அதை உருவாக்கி நமக்கென்று கொடுத்தான். கலக்கலக்கும் அவலம் யரோ அண்ணா கலக்கனா லகும், அவர்களுக்கென்றே நாம் படைத்தோம், அல்லாஹ் அதில் சொல்றான் படைத்தோம், அண்ணா கலக்கனா லகும் மிம்மா அமிலத் ஐதீனா. இந்த இடத்துல போன வாரம் அப்படி விளக்கம் சொல்லிட்டே வந்தோம், அதுல சில விடுபட்ட செய்திகள் அதனால சொல்றேன். அப்போ முன்னாடி உள்ளதுல தெரிஞ்சிருச்சு, பிராண்ட தேடுன உடனே அதுக்கு எவனும் சொந்தக்காரன் இல்லைன்னு தெரியும். இந்த BMW பென்ஸ் மாதிரி மாட்டுக்கு எவன்டா ஓனர் அப்படின்னு கேட்டா, அவன் எவன் வச்சிருக்கான், அவன் இல்ல, இதை எவன் ஒன்ன உருவாக்கணும் அப்படின்னு கேட்டா, எவரிபடி டோன்ட் நோ, எங்கிருந்து வந்துச்சு, இதனுடைய மூலம் என்ன, டோன்ட் நோ. அப்போ உங்களுக்கு ஒரு செய்தி வேண்டும், நம்மை உருவாக்கின பிராண்டும் அந்த பிராண்டும் ஒண்ணுதான், நம்ம உருவாக்கின பிராண்டும் நம்மளும் அதுவும் ஒரே இடத்திலிருந்து வந்திருக்கோம், எவ்வளவு பெரிய சிந்தனை அல்லாஹ் தூண்டுகிறார். அப்ப உங்களுக்காக வேண்டியே ஒரு செய்தியை இப்படி நாம் படைத்திருக்கிறோம், அன்னா கலக்கனாலும் மின்ன அமிலத் ஐதீனா. இதற்கு விளக்கம் எழுதக்கூடிய பெருமக்கள் எழுதுகிறார்கள், நம்முடைய கரத்தினால் நாம் படைத்தோம், மின்ன அமிலத் ஐதீனா. இந்த மிம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கிறதே, அதுல சொல்றாங்க நான் நிறைய படைச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தமா. இந்த மாட்டை மட்டும் இல்ல, இது ஒரு எக்ஸாம்பிள், இதை மாதிரி கோடான கோடி பொருட்கள் உண்டு. ஆனால் உங்களுடைய சிந்தனைகளுக்காக வேண்டி, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக வேண்டி, அடுத்து உங்க பக்கத்தில் இருக்கிறதுக்காக வேண்டி இதை நான் உதாரணமாக ஆக்குகிறேன். இப்ப இந்த ஆயத்தை அப்படி பின்னாடி திருப்பி மொத ஆயத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, லியுன்ஸி ரமன் கான ஹய்ய, அறிவுள்ளவர்களுக்கு நபியே நீங்கள் எச்சரிக்கை. எதுல இருந்து எச்சரிக்கை? இதே மாதிரி எத்தனையோ படைப்புகள் உண்டு. மாட்டோட நின்றாதங்கிற அல்லா நல்ல விளங்கிக்கணும். நீ மாட்டை மட்டும் கெட்டி அழுதுகிட்டே இருந்தன்னா அடுத்த கூட்டமே மாதிரி ஆயிருவனியும். மாடு அப்படிங்கிறது இந்த இடத்துல தக்திஸ், அதை புனிதப்படுத்துவதற்காக வார்த்தை அல்ல. என் படைப்பினம் இதே மாதிரி லட்சோப லட்சம் படைப்பினங்கள் உண்டு. மிம்ம அப்படின்னு சொன்னா எத்தனையோ, அதுல இது ஒண்ணு. ஏன் அதை எடுத்தாளினார்கள் என்று சொன்னால் அதற்கும் காரணம் சொல்லுகிறார். ஏன் அந்த கால்நடைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு இமாம் தன்னுடைய தஃப்ஸீரில் எழுதியிருக்கிறார், குறைஷிகளுக்கு அதிகமாக, அதாவது இந்த வேதம் கொடுக்கப்படுகிற நேரத்தில் குறைஷிகளுக்கு அதிகமாக அவர்களோடு நெருக்கத்தில் இருந்த ஒரு செய்தி என்னன்னு கேட்டா அவருடைய கால்நடைகள். அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்லி பிசினஸ். அவங்க பிசினஸுக்கு தன்னுடைய பொருளை வெளியே எடுத்துட்டு போகணும்னா அதுக்கு தேவையானது ஒட்டகம். எல்லா வீட்லயும் ஒட்டகம் கட்டியிருக்கும். ஒட்டகமும் அவர்களுடைய வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. இரண்டாவது, பாலைவன பகுதியாக இருப்பதனால் ஒட்டகத்தை தான் அவர்கள் செல்லுவதற்காக வேண்டி பயன்படுத்தினார்கள். அதிலிருந்து கறி எடுத்து சாப்பிட்டாங்க, அதிலிருந்து பாலை பிச்சு குடிச்சாங்க, அதிலிருந்து என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணாங்க. அது மட்டுமல்ல, அந்த ஒட்டகத்து மேல எவ்வளவு பிரியமாக ஆனார்கள் என்று சொன்னால், ஒட்டகத்தினுடைய தலையிலிருந்து வால் வரை உள்ள முடிகளுக்கு பேர் வச்சாங்க. ஒட்டகத்தினுடைய தலையில இருக்கிற முடிக்கு ஒரு பேர் வச்சான், அடுத்து கழுத்துல இருக்கிற முடிக்கு ஒரு முடிக்கும் ஒரு பேர் வச்சாங்க. அப்பனா அந்த பொருள் மேல எவ்வளவு லவ், அந்த பொருள் மேல என்ன. அரபிய கவிதைகளை படிக்க ஆரம்பித்தால் அந்த ஒட்டகத்தை அவர்கள் கொடுக்கிற முறை. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், நீங்கள் சாப்பிடுகிற அந்த பொருள் உன் வீட்டு வாசல்ல கெட்டி கிடக்குல்ல, அதை பார். அந்த பிராண்டுக்கு யாருன்னு பார், அதனுடைய மேனுபேக்சரர் யாருன்னு பார். அப்போ அப்படி பார்க்கிற போது அல்லாஹ் அடுத்த வார்த்தையை சொல்லுகிறான், நாம் படைச்சோம், நாமே படைத்தோம். மிம்ம அமிலத் ஐதீனா, எங்க நான் சுட்ட ரொட்டிங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, என் கையால. அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு லேமேன், ஒரு சாதாரண தினக்கூலி கூட விளங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் பேசுகிறான். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு பெரிய ஆளு, ஒரு சிஇஓ, அவருக்கு தகுந்த மாதிரி பேசுறது. ஒரு தினக்கூலி, டெய்லி வேலைக்கு போறவர், அவருக்கு விளங்கும்ல. எப்பா நானே சமைச்சதுப்பா அப்படின்னு சொன்னா, இது இல்லைங்க, இது பெரிய ஆளுக்கு மட்டும்தான் விளங்கும், எல்லாருக்கும் விளங்கும். அல்லாஹ் சொல்றான், நானே படைத்தேன். இதற்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இஹ்திசாஸ், அல்லாஹுவினுடைய ஸ்பெஷலைசேஷன், அவனுடைய தனியான கவனிப்பு. என் அடியான் அதை சாப்பிட வேண்டும், அதிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரே பொருளில் எல்லா ஃபெசிலிட்டி. எவ்வளவு பெரிய செய்தி இந்த மிம்ம அமிலத். நிறைய முஃபஸ்ஸிர்கள் எழுதுகிறார்கள், மிம்ம அமிலத் ஐதீனா அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல எழுதுறாங்க, நாம் கவனம் எடுத்து ஒரு செய்தியை செய்யும் போது அதை கவனம் எடுத்து, இது என்ன தேவைக்காக வேண்டி நாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி. நம்ம செய்யக்கூடிய நிறைய செய்திகள் எவ்வளவுதான் கவனம் எடுத்து செஞ்சாலும் சில நேரங்களில் நிறைய பயன் இல்லாமல் போகும், அல்லது பத்தாம போகும். நம்முடைய இயற்கையான தன்மை என்னன்னா, ஒரு மனுஷன் ஒரு தனக்குன்னு வீட்டை தேவைன்னு கேட்டுறாருன்னா, ஒரு மூலையில எங்கேயாவது ஒரு இடம் இது எதுக்குன்னே தெரியாம இருக்கும். அல்லது படுக்கிறதுக்கு கூட ஒழுங்கா இடம் இல்லாம பாதி பேர் ரூம்ல படுப்பான், பாதி பேர் வெளியே படுப்பான். இவனுடைய படைப்பினம் என்ற அந்த குறையான சிந்தனை. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் நிறைவாக எப்படி படைத்திருக்கிறேன், ஒரு ஒட்டகத்தை, ஒரு மாட்டை நான் எப்படி படைத்திருக்கேன், என்னுடைய படைப்பு என்பதை நீங்கள் பாருங்கள். மிம்ம அமிலத் ஐதீன அன்ஆமன், நம்ம அனைக்கு சொல்லும்போது சொன்னோம் அன்ஆம் அப்படிங்கிறதுக்கு ஒட்டு மொத்த முஃபஸ்ஸிர்களும் சேர்ந்து மூன்றே மூன்று பொருளைத்தான் எழுதுகிறார்கள். ஒன்னாவது ஒட்டகம், மாடு, ஆடு. அந்த அன்ஆம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை அது ஒரு அருள் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னோம். அன்ஆம் அப்படிங்கிறது நஅம் என்ற வார்த்தையினுடைய ப்ளூரல் அப்படின்னு எழுதுறாங்க. ஆனா அந்த நம்ம உங்களுக்கு என்னங்க, அல்லாஹ் நிறைய நாம செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வார்த்தையினுடைய ஒருமை நஅம், இது நஅம். அது கீழே ஜேர் போடுறது, இது ஜபர் போடுறது. அந்த இடத்துல சொல்றாங்க நாம் அப்படிங்கறதனுடைய பண்மை அன்னாம். அப்ப ரகசியமாக அதிலே ஒரு செய்தியை அல்லாஹ் ஒளித்து வைத்திருக்கிறான். கால்நடையினாலே உங்களுக்கு அதுல ஒரு ரஹமத் இருக்கு, அதுல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி சொல்லாடல் இருக்கிறது. என்ன சொல்லாடல், என்ன ஞாபத்து அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு வரையும் கால்நடைகள் சொத்தாக கணிக்கப்படுகிறது. சொத்து நம்முடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி கால்நடையும் ஒரு சொத்து. ஜக்காத்தினுடைய சட்டத்தை பெருமானார் சொல்லுகிற போது, உங்கள்கிட்ட தங்க இருந்தா இவ்வளவு ஜக்காத்து கொடுங்க, வெள்ளி இருந்தா இவ்வளவு கொடுங்க, ஒட்டகம் இருந்தா சொல்லிருக்காங்க, ஒரு வயதான ஒட்டக குட்டி இருந்தால் இவ்வளவு பெரிய ஜக்காத், அது ரெண்டு வயது, ஆட்டில் இத்தனை இருந்தா இவ்வளவு ஜக்காத், மாட்டில் இத்தனை இருந்தா ஜக்காத். எப்படி தங்கத்தை ஒரு பொருளை எப்படி லிக்விடிட்டி கணக்கில் இஸ்லாம் சேர்த்து இருக்கிறதோ, த சேம் மேனர் ஒட்டகத்தையும் ஆட்டையும் மாட்டையும் அதே தரத்தில் கொண்டு வந்து இஸ்லாம் நிறுத்தி இருக்கிறது ஜக்காத் என்ற போர்வை. அப்ப அது நம்ம ஏன் அப்படின்னு பார்த்தோம், அன்றைய அரபுகளிடத்தில் அந்த ஒட்டகமும் மாடும் அவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய அடிப்படையாக கவனிக்கப்பட்டது. இன்னைக்கும் பல இடங்கள்ல அப்படி இருக்கு, நிறைய பேர் ஆடு வளர்க்கிறவங்க அல்லது ஒட்டகம் வளர்க்கிறவங்க இன்னைக்கு சிட்டி சைடு வேண்டாம் மாறி போயிருக்கலாமே தவிர, ஆனால் இதனுடைய தேவை ஒரு இடத்துல எங்கோ நடந்துகிட்டே இருக்கு, அவ்வளவுதான். அதை நம்ம இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கவே முடியாது. இத நம்ம வரலாறுகள்ல பார்க்கும்போது பார்க்கலாம், குறிப்பாக இந்திய வரலாறு, இந்தியாவினுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்கே நடந்த போர்களை பற்றி எழுதுகிற போது ஒரு செய்தி எழுதுவார்கள், ஆண் நிறை கவரல் கவருதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தளம் உண்டு இந்தியாவினுடைய போருக்கு. ஆணிறை கவருதல், ஒரு அரசன் இன்னொரு அரசனை போர் தொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சில நியதிகளை வைத்திருந்தார்கள் இங்க இந்தியால. அது என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்த அரசன் அந்த அரசனுக்கு ஒரு போர் பறை அறிவிப்பான், அந்த பறை அடிச்சு சொல்றாங்கல்ல, ஒருத்தனை அனுப்பி விடுவான், நீ போய் அந்த ஊர்ல சொல்லிட்டுவா நான் படையெடுத்து வரப்போறேன். இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட், முதல் தகவல். ரெண்டாவது என்ன செய்வார்கள்னா, இவர்களுடைய படையின் ஆளை அனுப்பி அந்த ஊர்ல உள்ள மாடு ஆடு ஒட்டகம், அந்த ஊரில் எந்த பொருள் இருக்கிறதோ, இந்தியாவை பொறுத்தளவு ஆட்டையும் மாட்டையும் பிடித்து போயிடுவாங்க, ஓடிட்டு போயிடுவாங்க. இத இங்கிருந்து அந்த அரசன் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு படையை அனுப்பி அதை காத்தல், ஆணிரை காத்தல், அதை திரும்ப எடுத்து வருதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவினுடைய கல்ச்சருடைய வரலாறுகளை பற்றி எழுதுகிற போது எழுதுகிறார்கள். அப்ப என்ன அதில் இருந்து ஒரு குறிப்பாக உணர்த்துகிற செய்தி அப்படின்னு சொன்னா, ஆடும் மாடும் ஒட்டகமும் இவர்களுடைய பொருளாதாரமாகவே கணிக்கப்பட்டது. அது வீட்டு வாசல்ல நிக்கிறதல்ல, இவர்கள் வாழ்க்கையின் ரெண்டுரை கலந்தது. ரெண்டாவது பொருளாதாரத்தை உடைப்பது. பொதுவா என்ன, அடுத்தவனை வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன, பொருளாதாரத்தை சிதைப்பது. சிதைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன செஞ்சிருவான், தானாவே அவன் வீக் ஆயிடுவான். இந்தியாவில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, எவன் சொல்லி கொடுத்து செய்யறானோ இல்ல, ஆனால் செய்யக்கூடிய செய்தி என்னன்னா பொருளாதாரத்தை சிதைப்பது, கையில இல்லாம ஆகிறது. ஆகிட்டான்னா அடுத்து அதுக்கேமே லோலோன்னு அலையும் போது மற்ற எதை பற்றி உண்டான சிந்தனையுமே அவனுக்கு இருக்காது. டிமானிட்டைசேஷன் டயத்துல எல்லாருமே உணர்ந்தது, கையில் ஒரு 50 ரூபா காசு இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத மானத்திலிருந்து எல்லாம் பறக்கும். அப்போ அந்த அவருடைய அந்த அம்பால்களை அழிப்பது. சரி, இது இந்தியாவில் மட்டும்தானா இப்படி அப்படின்னு கேட்டால் இல்லை, இஸ்லாமிய வரலாறுல நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறப்பதற்கு சில காலத்திற்கு முன்னே நம்ம எல்லாம் அடிக்கடி குர்ஆன்ல மகரிப் தொழுகையில் ஓதக்கூடிய அந்த வசனம், லீ இலாஃபி குரைஷ் இலாபிஹிம் ரஹலத ஷிதா யுவசை, இல்ல அந்த இது வருது இல்லையா, அபாபிலுடைய அந்த படையெடுப்பு, அலம் தர கைஃப ஃபஅல ரப்பு, அது வருது இல்லையா, அல்லாஹு தஆலா அந்த அபாபிலுடைய படையின் மீது அந்த கற்களை எழுந்து கொன்றான்னு அந்த வரலாறுல எழுதுறாங்க. என்றைக்கு அப்ரஹாவினுடைய அந்த ஆட்சி பெருமிதம், அதே ஒரு ஓலத்துல ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான், மக்கள் எல்லாம் மக்காவுக்கு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க, அது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. நம்மளை யாருமே மதிக்கலையான்னு தோணுச்சு. அவன் ஊர்ல ஒரு மக்காவை கட்டினான். என் ஊர்ல ஒரு மக்காவை கட்டி எல்லா பயிலும் என் ஊருக்கு வாங்கடா, இங்க ஒரு மக்கா இருக்குன்னு அழைப்பு கொடுத்தான் எல்லாரும். எல்லாரும் அவனை திரும்பி பார்த்து சிரிச்சிட்டு திரும்பவும் அங்க காபத்துல்லாவுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அந்த அவமானப்படுத்தப்பட்ட வெறி அவனுடைய உள்ளத்துல இருந்துச்சு. அதனால ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு மக்காவை உடைப்பதற்காக வேண்டி போனான். அதான் அபாவேலனுடைய அந்த வரலாறு. அப்ப நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா, மக்காவுக்கு வெளியே போய் அவன் தங்கி வரலாறுகளில் எழுதுகிறார் இமாம் இப்னு கஸீர் தன்னுடைய பிதாயா ஒன் நிஹாயா என்று சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான அந்த வரலாற்றில் எழுதுவார். போய் தங்கி அவன் செய்த முதல் வேலை, அங்க அப்படியே பாக்குறான் சில ஒட்டக கூட்டம் மேய்ஞ்சுகிட்டே இருந்துச்சு. அதுல கொஞ்சம் ஒட்டகத்தை ஆளை விட்டு ஓட்டிட்டு வர சொல்லி கட்டிட்டான். அந்த ஒட்டக கூட்டம் எவ்வளவுன்னா 200 ஒட்டகம். 200 ஒட்டகம் ஒட்டகம் கட்டின பின்னாடி இதுல இருந்து யாராவது ஆள் தேடி வருவாங்க. அவனுடைய சிந்தனை என்ன, இந்த ஆணிரை எடுத்தலும் ஆணிரை கவருதலும் ஆணிரை திரும்ப எடுத்தலும் இந்தியாவினுடைய கலாச்சாரம் மட்டுமல்ல உலக கலாச்சாரம். அப்ப அவன் நினைச்சான், ஒண்ணு மக்காவோட தலைவர் வருவாரு, இல்ல இது யாரு ஓனரும் அவன் வருவான், அந்த நேரத்தில் நம்ம பஞ்சாயத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டான். இப்ப அந்த ஊரினுடைய தலைவராக இருந்தவர் அப்துல் முத்தலிக், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார். செய்தி அவங்க காதுக்கு போன உடனே இன்னொருத்தரை அழைச்சிக்கிட்டு அப்ரஹாவை பார்க்கறதுக்காக வேண்டி அப்துல் முத்தலிப் வந்தான். பெருமானாருடைய அந்த குடும்பத்தினுடைய அந்த வத்தக்கல்லுபுக்க ஃபிஸ் ஸஜதி, நல்லா குர்ஆன்ல சொல்லுவான், பெருமானாரே சஜதா செய்யக்கூடிய என்னை பற்றி உணர்ந்த அந்த நசில்ல அந்த பரம்பரையில தான் உங்களை நான் ஒதுக்க வச்சேன். அல்லாஹ் என்ன சொல்றான், பெருமானாருடைய முன் உண்டான அந்த சமூகத்தார்கள் இருக்கிறார்கள் சஜிதீன். அப்ப யார் சஜதா செய்கிறார்களோ அல்லாஹ்வினிடத்திலே மன்றாடுகிறார்களோ அவங்களுக்குன்னு சில தேஜஸ் உண்டு முகத்துல. பெருமானார் சொல்லுவார்கள், யார சொல்லா கடைசி காலத்தில் உலகமே வந்து நிற்குமே, நீங்க எங்களை எப்படி கண்டுபிடிச்சுக்கீங்கன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். மறுமையில எல்லாரும் வந்து நிற்பான், இன்னைக்கு நேத்தா உலகம் ஆரம்பிச்சதுல இருந்து ஆதமிலிருந்து கடைசி இன்னும் எவ்வளவு அழிய போற, ஒரு 25 லட்சம் 30 லட்சம் பேர் மக்களை கூட்டினாலே கூட்டு போன பொண்டாட்டிய காணா அடிச்சிடறாரு, கூட்டு போன அம்மா காணா போயிருது, கூட்டு போன அத்தா காணா போயிருது. அன்னைக்கு ஒரு சொன்னார், என் வீட்டுக்கார அம்மாவும் 3 நாளா காணும், 3வது நாள் தான் ரொம்ப வருத்தம் கிடைச்சிட்டாலேன்னு. அது தெளிவா இருக்கான், 3வது நாள் தான் ரொம்ப வருத்தமா கிடைச்சிட்டாலேன்னு. அந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார், அம்மாவை காணல எங்கேயோ கொண்டு போய் வச்சிருந்தாங்க, அப்புறம் போய் கூட்டிட்டு வந்தோம். நான் அவரு சொன்னாரு, நான் ஒவ்வொரு மையத்தையா போய் பாக்குறது எங்க அம்மா மையத்து இருக்குமான்னு. அப்ப பாருங்க, எங்கேயாவது இறந்து எங்கேயாவது போயிருச்சு அதே முடியாது, எவனோ ஒருத்தர் கூட்டிட்டு போய் அந்த அம்மாவை பாதுகாத்து அதுக்கு 2-3 நாள் சாப்பாடு கொடுத்து வச்சு அதை கொண்டு வந்து திரும்ப சேர்க்கலாம். இது மக்கள் ஹஜ்ஜிக்கு போறவங்களுக்கு அடிக்கடி நடக்கிறது அந்த நிகழ்ச்சி. அப்ப அந்த தேஜ் பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய முகத்தின் அடையாளங்களை கொண்டு நான் என் உம்மத்தின் கண்டுபிடிச்சுக்குவேன், நீங்கள் செய்கிற ஒதுவினுடைய அடையாளங்கள் கியாமத்து நாள்ல தெரியும். அப்ப அது தேஜஸ் உண்டு உலகத்துல ஈமானுக்குன்னு அல்லாஹ் அந்த முகத்தினுடைய அந்த அழகில் ஒரு ஒளியை வைத்திருக்கிறான். ஹதீஸுகளிலே வரும், யார் தஹஜ்ஜத் குசாராக இருக்கிறார்களோ, தொடர்புடையாத தஹஜ்ஜத்தை தொழுகிறார்களோ அவருடைய முகத்தில் அல்லாஹு தஆலா ஒரு விதமான ஒளியை தருகிறான். உள்ளத்திலையும் ஒளி, அதனுடைய வெளிப்பாடு அவருடைய முகத்தில். அப்போ இவர் அப்துல் முத்தலிப் வந்தார். இப்ப சொல்லப்படுது உங்களை பாக்குறதுக்கு அந்த ஊர்க்காரர் வந்திருக்காரு, அந்த ஊரினுடைய தலைவர் அவரு அப்படின்னு சொன்ன உடனே டக்குனா உடனே உடனே வர சொல்லுங்க. அப்ரஹா சொல்றான், இவங்க சரண்டர் ஆயிடுவாங்க இந்த ஊருக்காரங்க, நம்ம போய் ஈஸியா வந்து காபத்துல்லா உடச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வர சொல்லுங்கன்னா. உடனே அப்துல் முத்தலிப்ப உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. பார்த்தா அந்த வரலாறு அந்த இமாம் இப்னு கஸீர் அந்த ஆத்தன்டிக்ட இதுல எழுதுவார் அந்த ஹிஸ்டரியில. மேல உட்கார்ந்து இருந்த அப்ரஹா அவரை பார்த்தவுடன் விறுவிறுன்னு கீழே இறங்கி வந்து கீழே பக்கத்துல அவருக்கு பக்கத்துல வந்து உட்காந்துருவானா, உட்கார்ந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேச போறாருன்னு சொல்லுங்க என்ன விஷயம்னா. அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னார்களாம், அந்த 200 ஒட்டகம் உங்கால் ஓட்டிட்டு வந்தானே அது நம்ம, இது அதை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். உடனே அப்ரஹா கேட்டானா, நான் காபத்துல்லாவை இடிக்க வந்திருக்கேன், அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நல்லாவே தெரியும். அந்த இமாம் எழுதுகிறார், அவன் அந்த நேரத்தில் சொன்னானா, அடச்சி இது என்ன மனித குலம், உங்களை பார்த்த உடனே பெரிய ஒரு லீடர் அப்படின்னு நினைச்சு, நீ ஏதோ ஒரு சமரசம் பேச வர்றன்னு நினைச்சு, இல்லை எதுக்கிறதுக்கு வர்றேன்னு நினைச்சு, நானும் உன் கூட கீழே இறங்கி உட்காந்து என்னடான்னு பேசுனா என் வீட்டு ஒட்டகத்தை கொடுன்னு சொல்றியே, நான் காபாவே இடிக்க வந்திருக்கேங்கிறேன், நீ பாட்டுக்கும் பேசாம இருக்கிய என்னையா நீ. அந்த வார்த்தை சொன்னதாக வரலாறு. அந்த நேரத்தில் அவர் சொன்னாரா, அப்துல் முத்தல்லிப் சொன்ன அந்த வார்த்தையை வரலாறு பதிவு செய்கிறது. அன ரப்புல் இப்ல், அன ரப்புல் இப்ல், நான் இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன், அதனால ஒட்டகத்தை கேட்க வந்திருக்கேன். அந்த வீட்டுக்குன்னு ஒரு இறைவன் இருக்கிறான், ரப்பு சொந்தக்காரன் ஒருத்தர் இருக்கான், அவன் அதை பாதுகாக்கிறதுக்கு முழு தகுதியானவன், என்கிட்ட தகுதி இல்லே அப்படின்னு. அப்ப சொன்னா சி போய் தொடங்கி அந்த 200 ஒட்டகத்தை கொடுத்து விடியானா, நேரம் வந்து வாங்கிக்கிட்டு மலை மேல ஏறிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவன் முன்னெடுத்து வருகிற போது இந்த சம்பாஷணைக்கு பின் அவர்களோடு வந்த யானைப்படை எதுவும் நடக்கவே இல்லை என்பதை வரலாறுல எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இந்த அவர்களுடைய ஆடு மாடு பொருளாதாரம் என்பது, அந்த ஆடு மாடு என்பது பொருளாதாரத்திற்கு ஒப்பான ஒரு செய்தியாக கணிக்கப்பட்டது. அப்ப இந்த யாசின்ல அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய விஷயத்தை கொண்டு வந்து நமக்கு சொல்லுகிறான் இந்த யாசின் அப்படிங்கிறது. அதனாலதான் பெருமானார் சொன்னார்களோ என்னவோ, அது இதயம், அது குரானினுடைய இதயம். ஒரு மனுஷனுக்கு கையில் அடிபட்டுருச்சு, டாக்டர்கிட்ட போறார், சார் கையில் அடிபட்டுருச்சு சார் பாருங்க, ஒரு டிஞ்சர் போட்டுங்க. ஒரு மனுஷனுக்கு ஹார்ட்ல ஓட்டம் இருக்கு, போன உடனே டாக்டர் பார்த்துட்டு சொல்றார், ஸ்கேன் பண்றாருண்ணா, உங்களுக்கு ஹார்ட்ல ஓட்டையா இல்ல உங்களுக்கு ஹார்ட்ல அடைச்சிருச்சா, பரவாயில்ல ஏதாவது கொஞ்சம் ஒட்டி விடுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கையில் அடிபட்டதுக்கு பரவாயில்ல சார் ஒண்ணுமே வேணான்னு போனா கூட டாக்டர் விட்டுருவாரு, ஆனா ஹார்ட்ல ஓட்ட விழுந்திருக்க அடைச்சிருச்சியா, அப்ப அவர் சொல்றாரு பரவாயில்ல நான் எங்கேயாவது போய் பாத்துக்கிறேன். அதெல்லாம் போக முடியாது, டேஞ்சரஸ் கண்டிஷன், நீ வெளியே போக முடியாது, விட முடியாது. உன் சொந்தக்காரன் யார் அவனை கூப்பிடுனா பெரிய பஞ்சாயத்து, இன்னைக்காவது கார்பரேட் லெவல்ல போகுது, நான் வந்து அந்த பிசினஸ்க்குள்ள போல, இருந்தாலும் என்ன செய்வான், நீ செத்து போயிருவார். பெருமானார் சொன்னார்கள் அதே இதயம் தான் குர்ஆனுக்கு இந்த யாசீன். அப்ப எவ்வளவு பெரிய பூஸ்டிங்கான, அப்படியே ஒரு மூமினை ஒரு மூமினுடைய தளத்திலே வைத்து அவனை முழுக்க முழுக்க இஸ்லாமியனாக பாதுகாக்கக்கூடிய ஒரே செய்தி இந்த யாசினிலே உண்டு. அப்ப அல்லாஹ் அதுல சொல்றான், பஹும் லஹா மாலிகூன், அது மட்டுமல்ல உங்களுக்கு உங்களை அதற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி தந்திருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல ஒரு இமாம் விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, மாலிகூன் லஹா பஹும் லஹா மாலிகூன், என்ன வித்தியாசம், மாலிக்னா என்ன, அந்த ஓனர்ஷிப் என்ன. அந்த இமாம் எழுதுகிறார்கள், நீங்கள் எப்படியெல்லாம் விரும்புகிறீர்களோ அப்படி பயன்படுத்துகிற தன்மையை அல்லாஹு தஆலா அந்த விலங்குகளிடத்திலே வைத்திருக்கிறான். அதாவது ஒரு இமாமினுடைய வார்த்தை மிக அழகாக இருந்தது, ஒரு முஸ்லிம் அவன் பாடம் பெறுகிற இடம் எது, எங்கே அவன் பாடம் படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த இமாம் அழகா ஒரு செய்தி எழுதியிருந்தாரு, அல் குர்ஆனு கவுனுன் நாத்திக், அவர் எழுதியிருந்தார் அல் குர்ஆனு கவுனுன் நாத்திக், அல் கவுனு குர்ஆனுன் சாமித், அல் குர்ஆனு கவுனுன் நாத்திக், அல் கவுனு குர்ஆனுன் சாமித், வன்னபியு குர்ஆனுன் யம்ஷி. உலகத்தில் இந்த மனிதர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கிடைச்ச பெரிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இங்க என்னமோ ஆன்மீகத்தை நாங்க படிக்க வந்திருக்கோம், அல்லாஹ்வை படிக்க வந்திருக்கோம், ரசூலை படிக்க வந்திருக்கோம் அப்படின்னு மனிதன் நினைக்கிறான். முழுக்க முழுக்க அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறது வெளியே உள்ள உலகத்தை பத்தி, ஆட்டை பாருங்கிறான், மாட்டை பாருங்கிறான், வானத்தை பார்க்கலையாங்கிறான், பூமியை பார்க்கல, என்னடா இது, நாங்க ஆன்மீகம், கடவுள் அப்படி மூச்சை இழுத்து விடு நாலு தடவை, கடவுள் எவ்வளவு பரிசுத்தமானவர், ஆவி கீவி, அந்த ஒரு பேச்சு இல்லையே. அல்லாஹ் சொல்றான் போடாடே முதல்ல வெளியே நீங்க வானத்தை பாத்தியா இல்லையா, மாட்டை பாத்தியா இல்லையா, அந்த சாப்பிடுற அந்த இட்லி பாத்தியா இல்லையா, தொண்டையிலே மாட்டுகிற அந்த கொட்டை வகைகள் பாத்தியா இல்லையா. அப்ப அந்த இமாம் அழகா எழுதுறாரு, அல் கவுனு குர்ஆனுன், அல் குர்ஆனு கவுனுன் நாத்திக், குர்ஆன் என்பது உலகத்தை பற்றி பேசுகிற பேசும் உலகம். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அல் குர்ஆனு கவுனுன் நாத்திகுன், குர்ஆன் அப்படிங்கிறது பேசும் உலகம், முழுக்க முழுக்க அட்ட டு அட்ட குர்ஆன், உலகத்தை பத்தி தான் எல்லாம் பேசுறான். மனிதன் இருப்பு, அவனை சார்ந்து இருக்கிற பொருள், இங்க ஆன்மீகம் அப்படிங்கறதே நாம் விளங்கி இருக்கக்கூடிய குளிக்கிறது, தஸ்மி புடிக்கிறது, அதை பண்றது, இது அதெல்லாம் அல்ல. அல்லாஹ் பேசுவது வித்தியாசமான ஆன்மீகம். முழுக்க முழுக்க குரான் அப்படி திறந்து வச்சா நீங்க துபாயிலே பார்க்கக்கூடிய அந்த மால்ல இருந்து அமெரிக்காவிலே ஓடக்கூடிய கார்கள் வரை உலகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கிற கட்டடங்களில் இருந்து மரங்களில் இருந்து விலங்கினங்களில் இருந்து தாவரவியருங்க, அங்க ஜுவாலஜி இருக்கா, அங்க வந்து பாட்டனி உண்டா, அங்க பிசியாலஜி உண்டா, எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறது குரான். அல் குர்ஆனு கவுனுன் நாத், அடுத்த வாரத்தை சொன்னாரு, அல் கவுனு குர்ஆனுன் சாமித். ஒரு முஸ்லிம் பள்ளியாசல விட்டு வெளியே போனோம், பள்ளியாசக்குள்ள இருக்க வரையும் முத்தகியா இருப்பாரு, அல்லாஹ் பாக்குறான்னு நினைப்பாரு. பள்ளியாசல விட்டு வெளியே போயிட்டா ரவுடி ஆயிருவாரு, அப்படி இல்ல. இந்த இடத்துல சொன்னார், உலகம் இருக்கிறதே பேசாத குர்ஆன். என்ன அழகா சொல்லிருக்காரு, குர்ஆனினுடைய அளவு இருக்கிறதே நம்ம வச்சிருக்கக்கூடிய காய்ஞ்சி அரைஞ்சி இல்ல. எவ்வளவு பெரிய ஆன்மீகத்தை அல்லாஹ் ரொம்ப லேசா இன்ஜெக்ட். இது சின்னவர்ல இருந்து பெரியவர் வரையும் பிடிக்கும், படிச்சவர்ல இருந்து படிக்காதவருக்கும் விளங்கும், ஆம்பளைக்கும் விளங்கும், பொம்பளைக்கும் விளங்கும். அல் கவுனு குர்ஆனுன் சமீதுன், உலகம் இருக்கிறதே பேசாத குர்ஆன். Where you are traveling, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் குர்ஆன் உங்களுக்கு பாடம் எடுக்கிறது. நம்ம ஒவ்வொன்னா மேலேந்து சொன்னோம், எழுகிற சூரியனில் இருந்து அடைந்து போகிற கடலுக்குள்ளே இருக்கிற விலங்கினங்கள் வரை இந்த சூரா யாசின் மட்டுமே பேசுச்சு. காலையில சாப்பிடுற வடையிலிருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் தூங்க போகக்கூடிய நேரத்தில் சாப்பிடுற சப்பாத்தி வரையும் அல்லாஹ் இதுல பேசினா பேசினா நம்ம ஒன்னுக்குமே வழக்கம் சொன்னோம். அப்ப வேர்ல்ட் அரவுண்ட் யூ, என்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் இருக்கிறதே பேசாத குர்ஆன் சொல்லிட்டு அவர் கடைசியா சொன்னார் இந்த இமாம், அந்நபியு குர்ஆனுன் எம்ஷி, எங்கள் பெருமானார் இருக்கிறார்களே அது நடக்கும் குர்ஆன், மொபைல் குர்ஆன். அன்னை ஆயிஷா சொன்ன ஹதீஸ் இமாம் புகாரி கொண்டு வருவார். பெருமானாருடைய குணம் என்னன்னு கேட்ட உடனே அன்னை ஆயிஷா சொன்னது, குலுக்குஹு அல் குர்ஆன், கான குலுக்குஹு அல் குர்ஆன். பெருமானாருடைய தோற்றமே, அவருடைய குணமே, அவருடைய உடலே குர்ஆனாக இருந்தது. அப்ப நடக்கும் குர்ஆன் ரசூலுல்லா. இப்ப இது ஒரு முஸ்லிமுக்கு உள்ளேயும் குர்ஆன் அல்லாஹ் வச்சுட்டான், உலகத்திலையும் குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்துட்டான், எப்படி அந்த குர்ஆன் படி நடக்கணும், நடந்தா என்ன கிடைக்குங்கிறதுக்கு நேரடி லைவ் எக்ஸாம்பிளாக பெருமானாரை ஆக்கி தந்தார். அப்போ இதிலிருந்து நம்ம பெருமானாருடைய ஹதீசுகளை படிக்கிறோம், பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கிறோம், எல்லாத்தினுடைய மோட்டிவும் ஒண்ணுதான், அல்லாஹ்வினுடைய வார்த்தை. இது எல்லாத்துக்கும் பின்னாடி நபி வந்தது, அவர்களுடைய குர்ஆன் கொடுக்கப்பட்டது, ஹதீஸ் வந்தது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே செய்தி தான் மிஷன். இஸ்லாத்தினுடைய மிஷன் என்ன அப்படின்னு கேட்டா, குர்ஆனை நோக்கிய பயணம், குர்ஆனை நோக்கிய பயணம். அதை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல மிக அழகாக பெருமானாரை கொண்டு நமக்கு எடுத்து சொல்ல வைக்கிறான். அப்ப மாலிகூன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த இடத்துல சொன்னான், அவர்கள் அதன் மீது சக்தி பெற்றிருக்கிறார்கள், மாலிகூன் அலஹா, அவர்கள் அதன் மீது ஆதிக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். அப்ப மாலிக், அவர்கள் அதை தன் வசப்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் நிறைய உதாரணங்களை எழுதி இருக்கிறார்கள். மாலிக் அப்படின்னு சொன்னா அவருடைய அந்த ஆடு மாட்டினுடைய பொறுப்புதாரிகளாக எஜமானர்களாக நாம் உன்னை உங்களை ஆக்கியிருக்கிறோம், அதற்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். அப்ப மாலிக் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள். நல்ல அழகான செய்தி அல்ல, ஒரு அருமையான தகவலை அந்த இடத்தில் சில இமாம்கள் எழுதி வைத்திருந்தார்கள். என்ன அப்படின்னு கேட்டா, நீங்கள் அதன் மீது சக்தி பெற்றவர்கள், உங்களுடைய ஆளுமைக்கு கீழே அவைகள் இருக்கின்றன, நீங்கள் அதை ஆளுகிற அந்த சக்தியை பெற்றிருக்கிறீர்கள். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் அதை உங்களுக்கு பணிய செய்ய வைத்திருக்கிறோம், உங்களுக்கு பணி பணிந்து நடப்பதற்காக வேண்டி வைத்திருக்கிறோம். இப்ப இந்த ரெண்டு வார்த்தைகளை வைத்து உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய உண்மை சாம்ராஜ்யத்தை இமாம்கள் அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் பல்வேறு பொருட்களை நமக்கு சாதகமானதாக நம்முடைய பொறுப்பிலே நம்மை எஜமானர்களாக ஆக்கி இருக்கிறார். இன்னொரு ஆயத்தில் பேசும்போது அல்லாஹு தஆலா உலகத்தை குறித்து பேசுவான், وَسَخَّرَ الشَّمْسَ وَالْقَمَرَ دَائِبَيْنِ. அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது சொல்லுவான், வானம் பூமி உங்களுக்கு பணி செய்வதற்காக வேண்டிய நாம் படைத்து வைத்திருக்கிறோம். வானம் பூமியினுடைய படைப்பு மனிதர்களுக்காக வேண்டி உள்ளது. وَسَخَّرَ لَكُمُ الْفُلْكَ لِتَجْرِيَ فِي الْبَحْرِ بِأَمْرِ وَسَخَّرَ لَكُمُ الْأَنْهَارَ. அந்த ஆயத்தினுடைய ஆரம்பமே அல்லாஹ் இப்படி சூரா இப்ராஹிமினுடைய 32வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நாம் எதையெல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். 32வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுல்லதி கலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் படைத்தவன் அல்லாஹ், அவன் தான் படைத்தான். வஅன்ஸல மினஸ் ஸமாஈ மாஅ, வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி வைத்தான். வஅக்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கல் லக்கும், அந்த தண்ணியை இறக்கி உங்களுக்கு அதிலிருந்து சாப்பாட்டையும் கொடுத்தான். கொடுத்துட்டு இந்த வசனம் ஆரம்பிக்கிறது, வசஹர லகுமுல் ஃபுல்க், கடலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். ஃபுல்க் அப்படினு சொன்னா கடல். லிதஜ்ரிய ஃபில் பஹ்ரி பி அம்ரி, லிதஜ்ரிய ஃபில் பஹ்ரி பி அம்ரி, இது கப்பலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். ஃபுல்க் கப்பல், நீங்கள் கடலில் பிரயாணிப்பதற்காக வேண்டி. கப்பல் போகுது அப்படினு சொன்னா அல்லாஹ்வினுடைய கட்டளையை கொண்டு போகுது, நம்முடைய திறமைகள் அறிவுகள் அல்ல. இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அடுத்து அதே தொடர் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஸஹர லகுமுல் அன்ஹார், ஆறுகளை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். நீ டேம் கட்டுற, ஆறை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான், நீ என்ன செய்யற, அதுல டேம் கட்டுற. தண்ணியினுடைய இயற்கையான குணம், சில நேரத்தில் அல்லாஹ் அந்த தண்ணிக்கு ஆர்டர் போடுகிற போது உன்னுடைய டேமுகள் தூள் தூளாக்கப்படுகிறது. அதே தண்ணி தான் வேலையை பார்த்துச்சு. மெட்ராஸ்ல எத்தனை பேர் மூத்தா போனான். அப்போ நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். வஸஹர லகுமுல் அன்ஹார், வஸஹர லகுமுஷ் ஷம்ஸ வல் கமர தாஇபை, சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு வழிபடுவதற்காக வேண்டி தொடர்ந்து வரக்கூடிய பொருட்களாக நாம் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். வஸஹர லகுமுல் லைல வன்னஹார், இரவையும் பகலையும் உங்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். இதுக்கு ஏற்கனவே ஒரு தடவை தஃப்ஸீர் பண்ணும்போது சொன்னேன், இந்த வசப்படுத்தி கொடுத்தல்னா என்ன அர்த்தம், நைட் ஆயிடுச்சு, இல்ல இல்ல நான் ஊருக்கு போனேன், இது பகலாயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணி பகலாகணும்னா இது ஆயிருமா, சூரியன் ரொம்ப வெயில் அடிக்குது கொஞ்சம் குறைஞ்சிக்கப்பா அப்படின்னு சொன்னா ஆயிருமா? அப்ப தஸ்ஹீர் வசப்படுத்துதல் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் தி எக்ஸாக்ட் மீனிங், அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் நாடுகிற மிக சரியான பொருள் என்ன? அப்ப அல்லாஹு சொல்லுகிறான், அந்த இடத்துல எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், அந்த பொருட்களை உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டி, ஃபார் யுவர் சோசியல் சர்வீசஸ் அல்லாஹ் எழுதுகிறார், ஃபார் யுவர் சர்வீஸ். ஆனா என்ன அதுல உள்ள செய்தி அப்படின்னு சொன்னா, நீங்கள் எதுவும் தராமல், வித்தவுட் எனி பெனிஃபிட் ஃப்ரம் யூ. ஒரு இங்கிருந்து இங்க போகணும், இந்த உலகத்தில் எது நடக்குன்னாலும் காசு வச்சிருக்காங்கண்ணா. நீ சொந்தக்காரனே கூட என்ன, அது காசு இருந்தாதான், அண்ணன் தம்பியே கூட இன்னைக்கு என்ன, அண்ணன் தம்பி காசு இருந்தாதான் அண்ணன் தம்பி. ஏன் அண்ணன் தம்பி அன்றைக்கு சொல்லுகிற, நேத்து முந்தநாட ஒரு சார் சொல்லும் போது சொன்னார், ஒரு வாத்தியார் சொல்லும் போது பசங்கள்லாம் எழுப்பி ஒவ்வொருத்தருக்கு நீ யாரு எந்த ஊர் என்ன பண்ற, நீ எந்த ஊர் இருந்து வந்த, உன் பேர் என்ன, உன்னை எப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தேன். ஒரு பையன்ட்ட கேட்டா, உங்க அப்பா என்ன செய்யறாரு, வாட்ஸ் யுவர் ஃபாதர், சும்மா காலேஜ்ல அந்த செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் எப்படி சொல்றதுங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு ஒண்ணு, ரெண்டாவது சும்மா கேட்கறது தெரிஞ்சுக்கலாம் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து இவர் வந்திருக்காரு. அந்த வாத்தியார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்று சொன்னார், வருத்தப்பட்டு சொன்ன செய்தி. ஒரு பையன்கிட்ட கேட்குறேன், வாட்ஸ் யுவர் ஃபாதர்னு, அவன் எதுவுமே சொல்ல, எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, வாப்பா இறிக்க மாட்டாரோ இறந்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஸ்கிப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி வேணா. திரும்ப பக்கத்தில் உள்ள பையன்டே சொல்கிறான், உங்கள் வாப்பா என்ன செய்கிறாருன்னு பக்கத்தில் உள்ளவன் இடிக்கிறான், சொல்ல மாட்டேங்கிறான். உண்மையில் நடந்ததை சொல்கிறேன், இல்லாத இல்லை. அந்த வாத்தியார் சொன்னார், கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி திரும்ப அந்த பையனை கூப்பிட்டு, எப்ப உங்க அத்தா என்னடா செய்யறாரு அப்படின்னு கேட்டேன். ரொம்ப யோசிச்சுட்டு, என் அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு, ஆட்டோ தானே ஓட்டுறாரு. இது சொன்னா என்ன, என்ன நீ உங்க அப்பா என்ன செய்யறாருனா, எங்க அப்பா ஆட்டோ ஓட்டுறாருன்னு சொன்னது என்ன அப்படின்னா, இல்ல ஐ டோன்ட் வாண்ட். என்ன ஜென்ரேஷன்ல போகுது பாருங்க, ஜென்மமே அறியாத ஜென்ரேஷன். 17 வருஷம் அந்த ஆளு கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டுனதுல இருந்து தின்னு வளர்த்த உடம்பு அது. 17 வருஷம் அந்த தந்தையினுடைய ஆட்டோ ஓட்டுதலில் சாப்பாட சாப்பாட்ட உருவான உடம்பு. எங்க அப்ப ஆட்டோ ஓட்டுறவன் சொல்றதுக்கு மனசு வரல, அசிங்கமா நடப்பான். எந்த அளவுக்கு இந்த இந்த வேர்ல்டு, இந்த மாத்தி அப்படின்னு எழுதுவாங்க குர்ஆனினுடைய உலகத்துல, மாத்தி இந்த உலகத்தை ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆசை உலகாதாய சிந்தனை. ஒரு பையனை தான் தந்தையாரன்னு அறிமுகப்படுத்துறது கூட மாட்டேங்க. அங்க என்ன வேற ஒண்ணும் செய்தி இல்ல, எங்க அப்பா இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஒரு 10 கடை வச்சிருக்காரு, 10 பிசினஸ் இருக்கியா, ஒரு பெரிய கோடீஸ்வரன்னா தாராளமா ஹி வாண்ட் எ ஸ்டேட்டஸ். ஆட்டோ ஓட்டுறாருன்னா சொல்ல மாட்டேங்கிறானே. இதுக்கு பெத்த அப்பனை பிள்ளை அறிமுகப்படுத்துறதுக்கு வெக்கப்படுற காலத்துல அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லி என்ன? அல்லாஹ் கேக்குறான், இது எந்த இதுமே இல்லாம நான் சர்வீஸா பூமியும் வானத்தையும் உனக்கு டெய்லி வரக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் தந்திருக்கனே, அதனுடைய எஃபெக்ட்னஸ்ல உன்னுடைய உடல்கள் எப்படி மாறுகிறது? நேத்திருந்த பாய் இன்னைக்கு இல்ல, நேத்திருந்த ஒரு 15 வயசு இன்னைக்கு இல்ல, நேத்திருந்த 30 வயசு இன்னைக்கு இல்ல, நீ எல்லாம் மாறிட்ட. உன்னுடைய பொருளால் உன்னுடைய உடம்பு செவந்துருச்சு, பொருளாதாரம் வந்துருச்சு, இப்படி எல்லாம் மாறி இருக்கேன்னா, வாட் இஸ் பிஹைண்ட் தட், வாட் இஸ் தி சீக்ரசி, இதற்கு பின்னால் உள்ள அறிவுகளும் ஞானங்களும் என்ன? இது என்ன, இந்த சூரியனும் சந்திரனும் காலங்களை உங்களுக்கு பிரித்தெரிகிற காரணத்தில்தானே இப்படி மாறி போகிறீர்கள்? அதுல விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய கடமையை செய்கிற பல்வேறு பொருட்களை எல்லாம் உங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறார். காலையில டெய்லி காலை வரும்போது எல்லா பையனும் 100 ரூபாய் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் விடியவே வேணான்னு நினைப்பான். சாயங்காலம் வேலை பார்த்துட்டு எல்லா பேரும் 100 ரூபாய் கொடுத்தாதான் நைட்டு வரும்னா என்ன நடக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நைட்டு வேணான்ருவான். நல்லா சொல்றான், இதெல்லாம் எதுவுமே இல்லாம வி ஆர் டூயிங் சர்வீசஸ் ஃபார் யூ. சரி, அந்த சர்வீஸுக்கும் இந்த சர்வீஸுக்கும் என்ன வித்தியாசம்? இதுல ஒரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், சிந்தனையை செலுத்த வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி உலமாக்கள் முன்னெடுக்கிறார்கள். இதுல ஒரு செய்தி வருது, வானமும் பூமியும் சர்வீஸ் பண்ணதில்லை, சந்திரனும் சூரியனும் சர்வீஸ் பண்ணதில்லை, மாடை பத்தி மட்டும் அல்லாஹ் சொல்லும் போது மாலிகூன், நீங்கள் அதற்கு எஜமானராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றான். அடுத்த ஆயத்துல சொல்றான், நாம் அந்த கால்நடைகளை உங்களுக்கு பணியுமாறு செய்து தந்திருக்கிறோம். பெரிய பாடம் சார், பெரிய பாடம். உலகத்தில் ஒரு சுன்னத் உண்டு, அது என்ன சுன்னத் அப்படின்னு சொன்னா, சில பொருட்களை அல்லாஹு தாலா நமக்கு சொந்தமாகவே ஆக்குவதில்லை. சில பொருள் நமக்கு சொந்தமே கிடையாது, ஆனா நாம் பிரயோஜனம் அனுபவிப்போம். அதிலிருந்து கிடைக்கிற அந்த நலன்களை, அந்த ஃபெசிலிட்டிஸ நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், நமக்கு பயன் தரும். ஆனா அதுல சொந்தம் கொண்டாட அதுல வேற எதுக்குமே நமக்கு சம்மதமே கிடையாது. இன்னும் சில பொருட்கள் இருக்கிறது அல்லாஹு தஆலா அதில் சொந்தம் கொண்டாடுகிற உரிமையை மட்டும் வச்சிருக்கான், அதுல சொந்தம் கொண்டாடிக்கலாம், ஆனா அதிலிருந்து பயன்களை நீங்கள் நினைத்த அளவில் எதிர்பார்க்க முடியாது, அல்லது நீங்க அதை அடக்கி ஆள முடியாது. அது ஒரு வகையான லிஸ்ட். மூணாவது ஒரு வகையான லிஸ்ட், அல்லாஹ் உங்களை சொந்தமும் கொண்டாட வச்சு நீ நினைச்சது மாதிரி என்ன வேண்டாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு சில பொருட்களை தந்திருக்கிறார். முதலாவது உள்ளதற்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டா, ஓனர்ஷிப்பே கிடையாது அப்படிங்கிறதுக்கு சூரியன் சந்திரன் அவையெல்லாம் உதாரணம். காரணம், நீங்க சொந்தம் கொண்டாடிக்கலாம் ஆனா உங்களுடைய பொறுப்பில் அது இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் எழுதுகிற போது, பூமி, விவசாய நிலம், சொந்தமான நிலம், ஆனா என்ன செய்யலாம், விதை போடலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் வருகிற செய்தியை பூமியை அடித்து யாரும் அதில் உள்ள நெற்கதிரிகளை வெளியே வர வைக்க முடியாது. பூமி யாராவது அடிச்சு ஏய் இன்னைக்கு மட்டும் நீ வந்து இதை கொடுக்கலன்னா சொல்ல முடியாது. ஆறு, சமராத், பழங்கள் சொந்தம் கொண்டாடலாம், மரத்தில் நிக்கிற வரையும் நமக்கு சொந்தம் அது, ஆனா இந்த சமராத்து இந்த பழம் இப்படித்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எவங்கையிலையும் அல்லாஹ் கொடுக்கல. அப்ப தம்லீக் அது உனக்கு பொறுப்பு அவ்வளவுதான். இன்னும் சில பொருட்கள் ஆடு மாடு ஒட்டகங்கள் இவையெல்லாம் இருக்கிறதே அல்லாஹ் உங்களுக்கு ரெண்டு செஞ்சு வச்சிருக்கான். ஒன்னாவது நீங்க ஓனராகவும் இருக்கீங்க, ரெண்டாவது உங்க இஷ்டப்படி மாடு எந்திரிக்கலன்னா மிதிச்சா எந்திரிச்சிடும். வண்டியில பூட்டி போனோம்னா என்னெல்லாம் செய்யறான், தனக்கு எப்படி தேவையோ அந்த பொருட்களை யூஸ் பண்றதற்குரிய அந்த தகுதியாக அதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கீழ்ப்பணிய வைத்திருக்கிறார். இது இதுல மட்டும்தான் கேட்டா இல்ல, இது அல்லாஹுவினுடைய சுன்னத். இது அல்லாஹுவினுடைய சுன்னத். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், குர்ஆன்ல சொல்லுவான், வஃபில் அர்தி ஆயாத்துன் லில் மூக்கினீன் வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃலா துப்ஸிரூன். வஃபில் அர்தி ஆயாத்துன் லில் மூக்கினீன், உலகத்தில் மனிதர்களுக்கு பல்வேறு அத்தாட்சிகள் உண்டு அவர்களுடைய அறிவை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி. அத்தாட்சிகள் எங்கெங்கெல்லாம் உண்டு? ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போறோம், ஒரு பஃபே சிஸ்டம் வச்சிருக்காங்க சாப்பாட்டுக்கு, வரிசையா அடிக்கிருக்கு இங்க இருந்து கடைசி வரை. முதல்ல எடுத்த உடனே ஸ்டார்டர் எல்லா ஹோட்டலையும் வச்சிருக்காங்கல்ல, எல்லாரும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டவங்க இல்ல, இன்னைக்கு தான் எல்லா குடும்பங்களையுமே பஃபே சிஸ்டம் தானே வச்சிருக்கான். முதல்ல உள்ள போனோடனே ஸ்டார்டர், அப்புறம் கொஞ்சம் அது கொஞ்சம் இது. நான் முத முதல்ல துபாய்க்கு போனோடனே என்ன ஒருத்தர் கூட்டி கேட்டாரு, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் போயிருக்கீங்களா இந்த பஃபே சிஸ்டம்? இல்ல சார், நம்ம அப்படிலாம் இல்லை, நம்மளே அல்ல அல்லான்னு வந்து ஆளுகார். ஒருத்தர் சொன்னா இல்ல நீங்க வாங்க, நம்ம ஒரு ஹோட்டலில் போய் உங்களை அறிமுகப்படுத்துறேன் சாப்பிட்டு பார்ப்போம், இல்லை எனக்கு வேணாங்க அண்ணே. ரெண்டாவது இதுல பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் வந்து புளிச்சையாப்பம் வர்றவங்க போய் சாப்பிடுற இடங்கள், சில இடங்கள் இருக்கு உலகத்துல சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் சாப்பிடலாம். இங்கே வந்து அல்லா அல்லான்னு வயிறு குத்துபா போகும்போது போது அங்க போய் உட்கார வச்சோம் அப்படின்னு சொன்னா நெருப்பு பிடிச்சி தான் எரியும். நம்ம பசிச்சு சாப்பிட்ற ஆளுங்க இல்ல இல்ல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு சொன்னாரு, உங்க மொபைல் அபத்திருங்க ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும். நான் கேட்டேன் சோறு திங்கிறதுக்கு முக்கால் மணி நேரமா? அஞ்சு நிமிஷத்துக்கு மேல தின்னா எங்க அம்மா உதப்பாங்க அப்படித்தான் பழகி வச்சிருக்காங்க. தட்டுல அஞ்சு நிமிஷத்துக்கு மேல சாப்பிட்டுட்டு இருக்கேன் எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முக்கால் மணி நேரம் மொபைல் அமைத்து சொல்றேன். இல்ல நான் கூட்டு போய் அதுல இருந்து வரிசையா எழுதி வச்சுக்கேன், ஸ்டார்டர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா எண்டிங் ஐஸ்கிரீம் கொடுத்து அந்த பான் கொடுத்து வெளியே அனுப்புறது வரையும் அது ஒரு பெரிய அது ஒரு ரோல் பிளே மாதிரி, ஒரு கிரிக்கெட் விளையாடுறது மாதிரி, அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜரே வச்சிருக்கேன். எதுக்கு சோறு திங்கிறதுக்கு? அல்லாஹ் சொல்லுகிறான், ஆயத்துனா ஒரு ஆயத்து அத்தாட்சி, ஆயாத்துனா அத்தாட்சிகள். ரெண்டாவதுல ஒரு பெரிய ஸ்வீட் என்ன அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல உள்ள வார்த்தைகளுக்கு குர்ஆன்ல உள்ள அந்த செய்திகளுக்கு அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் வச்ச பேரு ஆயத்து. நம்ம வசனம்னு மொழிபெயர்த்திருக்கோம், வசனம் தப்பு. வசனம் தப்பு சார், அல்லாஹு சொல்லுகிறான் ஆயத். ஆயத் என்று சொன்னால் அத்தாட்சி என்று அர்த்தம். நீங்கள் உலகத்தில் நிற்பதாக பார்க்கிற மரம் இதில் படுத்து கிடக்குங்கிறான், ஓடுவதாக பார்க்கிற அந்த நதியும் ஓடுவதாக பார்க்கிற ஆடும் மாடும் இதில் படுத்து கிடக்குங்கிறான். அத்தாட்சி என்பது நிதர்சனம் என்று அர்த்தம். அந்த அந்த வாசனம்னு அர்த்தம் வச்சதே தப்பு. ஏன்னா நிறைய இடங்கள்ல பிரச்சனை என்னன்னா, குர்ஆனுடைய வசனங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, தெரியாது. அவங்கவுங்க எந்த லிமிட்டுக்கு விளங்கியிருக்காங்களோ அல்லது முன்னாடி உள்ளவங்க எவ்வளவு விளங்கியிருக்காங்களோ அவ்வளவு சொல்லிட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான். இது ஒரு மாபெரும் கடல், குர்ஆன் இருக்கிறது மாபெரும் கடல். பெருமானார் சொல்லுவாங்க, கியாமத்து நாள் வரையும் ஒருத்தன் நீந்தி வந்தாலும் கூட அதுல எந்திரிக்க முடியாது. என்ன, இது அல்லாஹ்வினுடைய வார்த்தை. அதனால தானே உலகத்துல எந்த மூலையில குர்ஆன பத்தி பேசினா அதையும் சொக்கி போயிருவான். நான் அடிக்கடி சொல்றது, நம்ம என்ன பெருமானார் காலத்தில் பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் கூட திருட்டுத்தனமா குர்ஆனை கேட்டவன் தானே. அந்த இதயம் ஆடுச்சுல்ல, அது இது ஒரு இது ஒரு பெரிய ஒரு கடல். இதில் குளித்து முத்து குளிப்பது என்பது முடியாத விஷயம். அப்ப இன்னைக்கு விளங்கணும், ஆயத் அப்படிங்கிறது அத்தாட்சி, அல்லாஹுவினுடைய நிதர்சனமான செய்தியைத்தான். ஒவ்வொரு பிஸ்மில்லா அப்படின்னு சொன்ன அத்தாட்சி, வசனம் அல்ல. திரைக்கதை வசனம் எழுதுற மாதிரி அல்ல, வசனம் எழுதிட்டா இல்ல. நம்ம அப்படி நினைச்சுக்கிறோம்ல சில நேரத்துக்கு, இது திரைக்கதை வசனம் போலுக்கு, இது வசனம் எல்லாம் கிடையாது. நம் வாழ்க்கையை புரட்டி போடுகிற அத்தாட்சிகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வஃபில் அர்தி ஆயாத்துன் லில் மூக்கினீன், உலகத்தில் பார்ப்பவர்களுக்கு பல்வேறு அத்தாட்சிகள் உண்டு. வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃலா துப்ஸிரூன், ஒஃபி அம்புசிக்கும் அப்பெல்லாம் துப்சிரும். இல்லைங்க, என்னால் உலகத்தெல்லாம் அப்படி போய் பார்க்க முடியாதுங்க, மரத்தெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்கு, ஐ டோன்ட் ஹேவ் டைம். ஒருத்தன் சொல்றான், இன்னைக்கு நம்மள்டையும் சில பேர் பேசுறான்ல, குர்ஆன் கிளாஸா? வெரி சாரி பாய், ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க். இன்னைக்கு 7 மணிக்கு ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட், 1 கோடி ரூபா. 6:55 மௌத் ஆயிட்டேன்னா கேக்குறோம்ல,
6:55 மையத்து அந்த 1 கோடி ரூபாய் கொடுக்கறேன் வந்து உன் கூட உட்காந்து பேசுவானா?
யார்கிட்ட பேசிட்டு இருக்கோம்
சார்? இது பாக்கியம். அல்லாஹ்வினுடைய உலகத்தில் இந்த வார்த்தையை கேட்பதற்கு we are chosen by Allah. It is not our choices. இதான் உண்மை. நான் நினைப்பு வச்சு வந்து நான் அப்படி வந்துட்டேன் இல்ல, அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் பேச வைக்கிறான் கேட்க வைக்கிறான். இட் இஸ் ஃபர்ஸ்ட் லெசன் ஃபார் மீ. இது எனக்கு முதல் பாடம். நானே பல பாடங்களை இங்க வந்துதான் படிப்பேன்.
இது வந்து நம்ம வந்து ரெக்கார்டு மாதிரி கேசட்டை போட்டு விடுற ஓடுறது இல்ல, இது ரேடியோ மாதிரி சேனல் வச்சா எடுக்கும், இல்லைன்னா டபக்கு நின்றுக்கும் அவ்வளவுதான். சேனல் அந்த சேனல் கனெக்ட் ஆச்சுன்னா ஓடிக்கிட்டே இருக்கும், சேனல் கட் ஆயிடுச்சுன்னா நின்றும். அதனால அல்லாஹ் சொல்லுகிறான், ஒருத்தன் பார்க்க முடியாதுன்னு சொல்றான், மாடா நான் வந்து கருப்பு கிளாஸ் ஒட்டி கண்ணாடி ஏத்திருக்கேன் பார்க்க தெரியாது, மரமா அதெல்லாம் தெரியாதுங்க. முட்டாப்பையில அல்லாஹ் சொல்றான், உன்னால உலகத்துல எதை பார்க்க முடியாட்டியும் உன் கூட ஒண்ணு வருது இல்ல, உன் கூட ஒண்ணு வருது இல்லடா, நீ விரும்பாட்டியும் ஒருத்தர் என்ன செய்யறாரு, நான் மட்டும் உள்ள போறேன் நீ வெளியே நின்னுக்கணும், எவனாவது உடம்ப வெளியே நிக்க வைக்க முடியுமா? என் உடம்பு வெளியே இருக்கட்டும், நான் மட்டும் உள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எவனா சொல்லுவான். அதுவும் சேர்ந்து தானே வரும். அல்லாஹ் சொல்றான், உங்களோடு கூட வருகிற உடலில் எத்தனை அத்தாட்சிகள் உங்களுக்கு இருக்கிறது அறிவு வேண்டாமா? உலகத்தில் உள்ள பார்க்கறது விடு, என்ன பார்க்கணும், என் ஏகத்துவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஒன்னப்பார். இப்ப இந்த நம்ம சொன்னோம்ல இந்த மில்கியத், அதே மாதிரி ததல்லுல், நம்ம மில்கியத்திலே இல்லாதது அது எல்லாமே உடம்புல இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா நம்முடைய ரூஹு. ஏன் ரூஹு? நான் சோறு போட்டு வளர்த்தது, அது என்கிட்ட இருக்கிறது தான். என்னைக்காவது அது போகும்போது வரும்போது சொல்லிட்டு போகுமா? ஒருத்தருக்கு ரூஹு போகுது முன்னாடியே சொல்லிருக்கு, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு போயிடுவேன். இவன் என்ன செய்வான்? இந்த இடம் விட்டு எங்கேயாவது ஓடலான்னு ஓடுவான். நடந்துச்சு இல்ல நடந்துச்சு. ஒருத்தர் மூத்தா போயிடுவாருன்னு செய்தி வந்துச்சு, குதிரையிலேயே ஓடினானா அங்க போய், ரொம்ப தூரம் ஃபாஸ்ட் ட்ராக் குதிரை எதிராக உண்டு கொண்டாடா அப்படின்னு சொல்லி அங்க போய் நின்ன கரெக்டா ஜிபி இதுல இஸ்ராயல் இஸ்லாம் இறங்கி சொன்னாங்க, எப்படா இங்க வந்த, அல்லாஹ் இங்க உன் உயிர் எடுக்க சொல்லிருந்தா, நேத்து அங்க வரும்போது லேசாதான உன்னை முறைச்சு பார்த்தேன், இவ என்னடா இங்க நின்றுகிட்டு இருக்கான், இங்க இருந்து கிட்டத்தட்ட 2000-3000 கிலோமீட்டர், இப்ப எப்படி 200-300 கிலோமீட்டருக்கு இங்கிட்டு வருவான், நாளைக்கு இல்ல இவ ரூகம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே டு டே ஒர்க்ல பார்த்தா நீ அங்க இருக்க வேண்டிய நான் அப்படின்னு சொல்லியிருக்கான். வேகமா குதிரையை வாங்கிட்டு தப்பிக்கலாம்னு வந்தேன், அஸ்லாம் வலைக்கு வாக்கன் தூக்கிட்டு போயிடுவார். ரூஹு நம்ம கண்ட்ரோல்லே இல்லாதது. அல்லாஹ் சொல்றான், எப்படி சூரியனும் சந்திரனும் உங்க கண்ட்ரோல்ல கிடையாதோ அதே மாதிரி ரூஹு உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. உங்க கண்ட்ரோல்ல உண்டு ஆனா உங்களுக்கு கீழ்ப்படியாது. உங்க கண்ட்ரோல்ல உண்டு ஆனா உங்களுக்கு கீழ்ப்படியாது. அப்படி சில செய்திகள் உண்டு. என்ன? மனிதனுடைய இதயம் உண்டு, மனிதனுடைய கிட்னி உண்டு, மனிதனுடைய லிவர் உண்டு, இதெல்லாம் இவன்ட்ட தான் இருக்கு. பார்த்தா லிவர், உங்க லிவர் எங்க இருக்கு? இந்த அவருக்கு கடன் கொடுத்துருக்கேங்க, எவனா சொல்லுவானா என் லிவர் இங்கதாங்க இருக்கு. அந்த லிவரை கொஞ்சோண்டு ஒரு மணி நேரம் வேலை செய்ய வேணாம்னு சொல்லுங்க. இப்ப நம்மள லிவரே வேலை செய்யாதுன்னு எந்த லிவராவது நிப்பாட்டுமா? இல்ல ஹார்ட் வேலை செய்யக்கூடாது நிப்பாட்டுமா? இவர் பொருள் தான், இவர் ப்ராப்பர்ட்டி தான், இவருக்கு வேலை செய்வதல்ல, அது வேலையை அது பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன அருமையா மனிதனுடைய உடல் அல்ல படிக்க, வெறும் மனிதனுடைய உடல் மட்டுமே ஒரு மனிதனை அவுளியாவாக்குறதுக்கு போதுமானது. அவுளியானா இறை நேசராக ஆக்குவது, வேற அங்கிட்டிங்கிட்டலாம் பார்க்க வேணாம், தன்னை திரும்பி பார்த்துட்டான் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அல்லாஹினுடைய நேசராக ஆகிவிடுவான். அவனுடைய மூச்சு காற்று இருக்கு, மூச்சு காற்று சொல்றான், நான் மூச்செல்லாம் பொத்திக்க போறேன் அப்படின்னு ஒருத்த மூக்க பொத்திக்கிறான், இந்த மட்டும் என் கண்ட்ரோல் தனி உள்ள முட்டிக்கிட்டே நிற்கும், எப்ப விடுறானோ எப்ப நிப்பாட்டினானோ அதையும் சேர்த்து உள்ள இழுத்துக்கும். மூச்ச ஒருத்த மூக்க பிடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொன்னா, விட்ட உடனே முன்னாடி எவ்வளவு நேரம் பிடிச்சுக்கிட்டு இருந்தானோ அதுக்கு தேவையான ஆக்சிஜனையும் சேர்த்து உள்ள இழுத்துக்குது. என் கண்ட்ரோல்ல இல்ல சார், என் உடம்பு சார், என் கண்ட்ரோல்ல கிடையாது. இந்த கண்ட்ரோல்ல இல்லாததுனால தான் இந்த உடம்பு நிறைய வேலையை அல்லாஹ் செய்யக்கூடிய விதமாக வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதாவது இன்றைக்கு உள்ள சயின்டிஸ்ட் எழுதுறாங்க, உடம்பு தன்னைத்தானே எல்லா வகையிலும், ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து மூத்தாவது வரைக்கும்
இதற்கு என்ன தேவை, எதுக்கு என்ன தேவையில்லை, இதை எப்படி பாதுகாக்கணும் என்ற மெக்கானிசம் அந்த உடம்புக்குள்ளே எல்லாம் வச்சிருக்கான். எந்த டாக்டர்கிட்டையும் போக வேண்டியதில்லை, எந்த பயலுக்கு முன்னாடியும் நம்ம போய் நிற்க வேண்டியதில்லை, யார்த்தையும் கை கைத்த வேண்டியதில்லை. நம்ம உடம்பு இதை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய முழு மெக்கானிசமும் அந்த உடம்பு. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினுடைய வேதனை வந்துச்சுன்னா அது நேர் மாறாக வேலை செய்யும், அதை மட்டும் தடுக்க முடியாது. வரலாறுல எழுதுவாங்கல்ல, நான் அடிக்கடி சொன்ன செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசும்போது ஒரு நாள் கேட்டாங்க, யாரெல்லாம் நீ இங்க இருந்த நான் அங்க இருந்தா, அது எந்த அளவுக்கு ஆத்தன்டிக்னு தெரியல, ஆனா அதுல உள்ள அந்த தகவல், யாரெல்லாம் நீ என் இடத்துல இருந்து நான் உன் இடத்துல இருந்தேன்னா நீ என்கிட்ட என்ன கேட்பேன்னு கேட்டாங்க. ஒரு குறிப்பு எழுதுறேன், நீ இங்க நிக்கிற நாங்க இருந்து அல்லாஹ் சொன்னா நான் ஆஃபியத்தை கேட்பேன், என்ன ஆஃபியத், உடல் ரீதியான சலாமத், உள்ள ரீதியான சலாமத், அமைதி. உடல் ரீதியான ஆரோக்கியம், உள்ள ரீதியான ஆரோக்கியம். ஒரு மனுஷனுக்கு இது மட்டும் இருந்தா அவன் தான் உலகத்தில் சக்சஸர், எல்லாத்துலையும் அவன் தான் வெற்றி அடைந்து நிற்பான். மேல பெருமானார் அதை குறித்து சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மறக்காமல் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் அல்லாஹுமே இன்னி அஸ்அலுகல் அஃவவல் ஆஃபியா, அல்லாஹுமே இன்னி அஸ்அலுகல் அஃவவல் ஆஃபியா, மிக சின்ன துவா மிக பெரிய வேலை செய்கிறது. அல்லாஹ் உன்னிடத்திலே நான் என் பாவம் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் கேட்கிறேன். பாவம் பண்ண பண்ண ஆஃபியத்து குறையும், பாவம் பண்ண பண்ண ஆரோக்கியம் குறையும். அது மட்டும் ஒருத்தன் அதுல பேலன்ஸ்டா இருக்க தெரிஞ்சுக்கிட்டான்னா, அவன் மரணப்படுக்கையில் மரணிக்கிறவரை யார் முன்னாலும் கைகட்ட வேண்டியதில்லை. அவனுடைய உடம்பினுடைய மெக்கானிசம் அப்படி அல்ல, அது தானாக. இன்னைக்கு எல்லாரையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன பயம் அப்படிங்கறது விளங்கல, எதுக்கு எடுத்தாலும் போய் டாக்டர் இருந்து மாத்திரைகள் எடுத்து அப்படிதான். இவன் அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையே இல்லாமல் ஆகிற ஒரு சூழல் இல்ல, நம்பிக்கை உருவாக வேண்டிய பகுதி உடல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா முதல்ல சொல்லி கொடுத்தது என்ன, சதக்கா கொடுங்க, குலுவல்லாஹு வாது ஓதுங்க, ஆயத்துல் குர்சி ஓதுங்க, முடிச்சு போச்சு, அவ்வளவுதான் அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ரொம்ப முடியாத கட்டத்திற்கு அது சோதனையினுடைய வெளிப்பாடாக நடக்கிற சில செய்திகளுக்கு அப்புறம் போய் அல்லாஹ் விட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டு மறந்து மருந்தையும் பெருமானார் சஜஸ்ட் பண்ணாங்க, அதுவும் ஒரு சுன்னா, ஆனா இட்ஸ் எ லாஸ்ட் எண்ட், ஒரு பகுதி தான். இன்றைக்கு உலகம் ஒத்துக்கொள்ளுகிறது மனிதன் சாப்பிடுகிற மருந்துகளில் 30% தான் நோய் நல்லாவது, இல்ல இன்னும் 20% போட்டிருந்தான், மீதி உள்ள 70%ல இருந்து 80% 70% அந்த மருத்துவர் பேசுகிற வார்த்தைகளில் அவரை மனதை அமைதிப்படுத்துவது. அல்லாஹ் சொல்றான் அங்க என்ன அமைதி, இங்கெல்லாம் உண்டு. ரோட்ல போகும்போது என்ன பாரு, நீ என்ன டாக்டர் பாக்குற, என்ன பாடுறா, முடியாத கட்டத்துக்கு அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன, உங்க கடவுளை வேண்டிக்கிங்க சார், அவ்வளவுதான் நம்மளால முடிஞ்சது, அதை முதல்ல செய்யன்னு சொல்லுது இஸ்லாம். அப்படி போய் உனக்கு அட்வைஸ் பண்ணி காசெல்லாம் வாங்கிட்டு கடைசியா எல்லா அந்த மாத்திரை இதர எல்லாத்தையும் சிரஞ்செல்லாம் உள்ள ஏற்றி ஐவி போட்டு எல்லாம் பண்ணி அங்க கீ கீ கீன்னு அடிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் மௌத்தா போயிருவோம்னு சொல்ற நேரத்தில் மொத்த நீ சம்பாரிச்சதையும் புரிஞ்சிட்டு உங்க ஐயாவை கேளுங்க, உங்களை படைச்சவரை கேளுங்கன்னு சொல்றதுக்கு அப்படி வரையும் போய் எல்லாத்தையும் செலவு பண்ணி முட்டாத்தனமா இந்த அறிவுரை கேட்கணும்னு என்ன வந்துச்சு, இங்கே கேளு த ஃபர்ஸ்ட் எண்ட். அப்ப இந்த உடம்பு இருக்கிறதே மிகப்பெரிய பாடத்தை நடத்துகிறது. சிலது நம்ம கண்ட்ரோல்ல உள்ளது, வாய் இருக்கு நம்ம கண்ட்ரோல்ல உள்ளது, வாய் நம்ம நினைச்சா சாப்பிட்டுக்கலாம். அன்னைக்கு ஒருத்தர் இருந்தாரு, உங்களுக்கு இன்னைக்கு உள்ள பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வராம இருக்குமா, இன்னைக்குள்ள இந்த ஒபிசிட்டி எல்லாம் கம்மி ஆகணுமா, ஒரு சின்ன எக்ஸசைஸ் அவர் போட்டிருந்தாரு, என்னமோ ஒண்ணு சொல்ல வராம போகுதுன்னு போய் அதை என்னமோ என்னமோ நல்ல இது என்ன ஆரோக்கியமான ஆய்வு கொடுத்த உட்படுத்தப்பட்ட எக்ஸசைஸ் போட்டிருந்தான், என்னமோ சொல்றானேன்னு உள்ள போய் பார்த்தா சொல்றான், யார் எதை கொண்டு வந்திருந்தாலும் இப்படி ஆட்டணும், இதான் எக்ஸசைஸ் தான், ஒபிசிட்டி போயிருமா, சுகர் போயிருமா, இவங்களுக்கு என்னெல்லாம் நோய் உண்டோ எல்லாம் போயிருமா, எதை கொண்டு வந்து கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லணுமா, எக்ஸசைஸ் சொல்லித்தரான் இன்னைக்கு. அப்போ இந்த உடம்பினுடைய நிலையில் பாதி நமக்கு சொந்தம் உண்டு, பாதி நமக்கு சொந்தம் இல்லை. இருக்கிற உடம்புலயே நம்மளுடைய நிலைமை இப்படின்னா அல்லாஹ் தன்னுடைய நேரடியான கவனிப்பில் உள்ள பொருட்கள் இல்லை, அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். இன்னைக்கு சிரஞ்சில் இப்படி ஏற்றி பார்த்துட்டு உனக்கு சுகர் ரீவில் இருக்காங்கிறானே, பிறந்ததுல இருந்து 25 வருஷம் 30 வருஷம் இது ஏறிச்சா இறங்கிச்சா நீ எவட்டா பார்த்தா, நமக்கு பிறந்த அன்னைக்கே லேபிள கொண்டு போய் உன்னுடைய வந்து பிபி, உன்னுடைய சுகர், உன்னுடைய டயாபெட்டிக் லெவல் இவ்வளவு யாராவது பார்த்தானா, இந்த கண்ட்ரோல்கள் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கப்போ? இது ஏன் ஏறுது, ஏன் இறங்குது?
உங்கள் வசத்தில் உள்ள சில பொருட்களை நாம் ஆக்கி இருக்கிறோம், உங்கள் வசத்தில் இல்லாத பல பொருட்களை நாம் ஆக்கி இருக்கிறோம். பெருமானாருடைய சுன்னத் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னை சொல்லிக் கொடுக்கணும், உன்னை வந்து வளமையாக பழக வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அவரை திரும்ப ஒருத்தர் உள்ள வந்துட்டார், நீங்க போய் சலாம் சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க. ஒருத்தர் சஹாபி விடுவிருந்து உட்கார்ந்தவன உள்ள வந்தாச்சு. இன்னொன்னு சொன்னாங்க, என்ன அனுமதி வாங்காம சலாம் சொல்லாம உள்ள வந்தீங்க, போங்க வெளியே போய் அங்க நில்லுங்க, சலாம் சொல்லிட்டு உள்ள வாங்க. வெளியே போய் வரணும், அஸ்ஸலாமு அலைக்கும், நான் வரலாமா, உள்ள வந்துட்டார். இப்படி ஒன்னொன்னுக்குமே பெருமானார் பழக்கி கொடுப்பாங்க. அங்க போய் செய்யுங்க, அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுக்கு மட்டும் பெருமானார் அப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தல. என்ன, ஒருத்தர் சாப்பிடுறாரு, சாப்பிடும் போது பிஸ்மில்லா சொல்லணும். ஒருத்தர் பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டாரு. ஒருத்தர் சாப்பிடுறாரு, ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும். ஒருத்தர் பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டாரு, இடையில ஞாபகம் வந்துருச்சு, பிஸ்மில்லா அப்படின்னு சொல்ல சொல்லி பழகினார். ஒருத்தருக்கு கடைசி வரையும் ஞாபகமே வரல. இப்ப என்னையா செய்யலாம், நான் ஏற்கனவே பெருமானார் சொன்ன ஆரம்பத்தில இருந்து அப்படின்னு ஆரம்பிச்சானா என்ன நடக்கும்? ஒருத்தன் சொல்றான், நான் பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டேன், திரும்ப அந்த முதல் ரொட்டில இருந்து கொண்டாங்கிறா. அப்படிலாம் நடக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒன்னும் குற்றம் இல்லை, சாப்பிட்டு முடிச்ச உடனே சொல்லிக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டாரு ஒருத்தர், மறந்துட்டாரு. கடைசியில எல்லாம் முடிஞ்ச பின்னாடியும் கூட, அல்ல பிஸ்மில்லா, அங்க நான் வந்து எல்லாம் மறந்துட்டேன், பிஸ்மில்லான்னாலும் அந்த இதுல போய் அது நின்னுக்கும். நீ திரும்ப பஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடாரு. அப்ப அவருடைய வாய் இருக்கிறதே அல்லாஹு தஆலா அவருக்கு அமைப்பாக ஆக்கி இருக்கிறான். அவருடைய கண் இருக்கு, தேவைப்பட்டதை பார்க்கலாம், தேவைப்படாத மூடிக்கலாம். ஒருத்தர் ஒண்ணு பிடிக்கல, மூடிக்கலாம். ஒரு மனிதனுடைய காது இருக்கு, தேவைப்பட்டதை வாங்கிக்கலாம், தேவையில்லாததை மூடிக்கலாம். மூடி கிடையாது, உங்கள் மனம்தான் மூடி. உலகத்தில் எத்தனையோ பொருள் நடக்குது, எல்லாமே காதல் ஓடுது. அல் கஸ்ஸம் அவஹுவ ஷஹீத் அல்லாஹ் சொல்லுவான், எதை கவனப்படுத்துகிறாயோ அதுதான் உன் காதுக்குள்ளே இறங்கும். இங்க உட்காந்து வேற ஏதாவது கவனப்படுத்திக்கிட்டு இருந்தா, இங்க உட்காந்து ஒரு நல்ல மியூசிக் கேட்டமே ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தா, இந்த பயான் விழாது, அதுதான் விழுக்கும். அப்ப அல்லாஹ் அந்த தள்ளல் அப்படிங்கிறதுக்கும், உங்களுக்கு நான் படைத்தது மட்டுமல்ல, படைத்து பொறுப்பாக ஆக்கி கீழ்ப்பணிய வைத்திருக்கிறேன். இது ஆட்டுக்கு மாட்டுக்கு அல்ல, உன் உடம்புலயே 100,000 உதாரணம் அல்லாஹ் சொன்னான். உன் உடம்புல எத்தனை உதாரணம்? நீ அந்த பக்கங்களை மட்டும் புரட்டினார், இதுல அந்த பக்கத்தை நீங்க எப்படி புரட்டினீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எல்லா விதமான ரகசியங்களும் தன்னை அறிந்தால், அதுதானே சொல்றான், தன்னை அறிந்தால்னா உள்ளே உள்ள பயணம், உள்நோக்கிய பயணம். இமாம் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னதாக ஒரு செய்தி சொல்லுவாங்க, உன்னுடைய நோய் நிவாரணம் இருக்கிறதே அது உன் உள்ளே தான் இருக்கு, அது உன்னால உணர முடியல. உன்னோட தான் நோய் நிவாரணம் இருக்கு, உன்னால அதை பார்க்க முடியல. அத்தஸ்அமு அன்னக ஜிர்முன் சகீருன் வ இன்தவா ஃபீக ஆலமுன் அக்பரு. ஒரு கவிதையில அத்தஸ்அம், நீ என்ன, நீ வந்து யூ ஆர் எக்ஸ்பிரஸ் வேர்ட்ஸ், உன்னை குறித்து நீ சொல்லுகிறாய். அத்தஸ்அம், உன்னை பத்தியே நீ சொல்லிக்கிற. அன்னக அத்தஸ்அம் அந்த ஜிர்முன் சகீருன், நான் யாருங்க, நான் ஒரு சின்ன ஆளுங்க, என் நியூக்ளியர். இன்னைக்கு சொல்றான்ல, அந்த ஃபேமிலியில தனியா அப்பா அம்மா விட்டு எல்லாரும் வந்துட்டு, அப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலிக்கு பேரு நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறான். புதுசா ஒரு வேர்டு காயின் பண்ணியிருக்கான், நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு சொன்னா அது சின்னது. ஏதாவது பிரஷர் ஆகி நியூக்ளியர் வெடிச்சா என்ன நடக்கு தெரியுமா? அந்த நியூக்ளியரை தானே அணு குண்டுங்கிறான். இந்த குண்டு இந்த பாம்பு வெடிச்சதுன்னா மொத்த குடும்பமே காலியாயிருங்கிறான்ல, அந்த நல்ல அந்த பேரை பார்த்து தான் வச்சிருக்கான். அன்னக்க தசாமு அன்னக்க ஜிருமுன் சகீரும் வ இன்தவா ஃபீக ஆலமுன் அக்பரு. அவர் சார், நீ ஏதோ ஒன்னு சின்ன பொருள் அப்படின்னு நினைச்சுக்கிட்ட, ஆனால் உன்னிடம் உலகமே அடங்கி இருக்கிறது. கொஞ்சம் திறந்து பாரு, திறந்து பாரு, உன் புத்தகத்தை திறந்து பார்த்த அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய எல்லா ஓடுகிற ஆறுகளும் மரங்களும் இங்க இருக்கிற எல்லா சிந்தனையும் உன்னிடத்திலே உண்டு. உன் தகுதிக்கு கட்டுப்பட்ட பொருட்களும் உண்டு, உன் கட்டுப்பாடுக்கு மீறி செயல்படுகிற பொருட்களும் உன்னிடத்திலே உண்டு.
அல்லாஹு தாலா அதை புரிந்து கொள்ளுகிற நல்ல சிந்தனை உங்களுக்கும் எனக்கும் இன்ஷா அல்லாஹ் தொடர் அடுத்த வாரத்தில் இதை குறித்து இன்னும் எப்படியெல்லாம் விளங்குவது, இதிலே வஹதானியத்தை எப்படியெல்லாம் பார்ப்பது, அதனுடைய பயன்களை எப்படி அனுபவிப்பது, அதனுடைய மறுதளிப்பு எப்படி செய்வது என்பதை குறித்து இதனுடைய தொடர் ஆயத்திலே அல்லாஹு தாலா பேசுகிறான். அந்த செய்திகளை கேட்கிற போது நம்முடைய ஈமான் வலுப்பெறுவதற்கு, அல்லாஹுவினுடைய வசனங்களை கேட்டால் அவர்களுடைய இதயங்கள் ஆடும், அவர்களுடைய மயிர்கால்கள் எல்லாம் கூச்சரிந்துவிடும், அவர்கள் ஈமானால் நிரப்பப்படுவார்கள் என்கிற அந்த தகவலை எதை குரான் சொல்லுகிறதோ இப்படிப்பட்ட சிந்தனையை உள்வாங்குவதற்கு இதெல்லாம் காரணமாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் கேட்கிற வரை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் இதையெல்லாம் கேட்டோமோ அதை சிந்திக்கிற, அதை உள்வாங்குகிற, அதை செயல்படுத்துகிற, அந்த குரானோடு இந்த உலகத்தில் வாழுகிற, நம்முடைய மறுமையினுடைய பயணமாக கபரிலே அதை ஓதுகிற, கியாமத்திலே பெருமானார் ஓத கேட்கிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஆக்கிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
This audio was downloaded from tamilislamicmedia.com.